जदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதாஸ்ரேயச कारुण्यस्य तथाकरो निरवधेराधेर्हि सिद्धौषध गोराघौगदवाग्निसञ्चयगणक संसारमेघानिलग साक्षात् मूलधनं तथां विजयते श्रीपद्मनाभप्रभुः केडुमिडरायवेल्लां केशवायन् नाळुं कोडुविनै செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்ல விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சார குன்றினேர் மாடம் மாடே குருந்து சேர் செருந்தி பொன்னை மன்றளர் பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் உள் கொடியும் அக்தே உலகெல்லாம் உண்டமிழ்ந்தார் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகளம் பூங்கோவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம்பாவாள் எல்லாருக்கும் எல்லாவிதமான பிரச்சனைகளும் வியாதிகளும் கவலைகளும் குழப்பங்களும் பிராரப்த கர்மாவும் அழிஞ்சு நிர்மலமான மனசும் உத்தமமான பக்தியும் குறைவில்லாத ஞானமும் விசேஷமான வைராக்கியமும் உண்டாகிறதுக்கு பகவான் பத்மநாபன் அனுகிரகிக்கட்டும். எல்லா குடும்பத்திலையும் சமாதானம், சாந்தி, நிம்மதி, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், பக்தி ஞான வைராக்கியம் பூரணமாக சித்திக்கட்டும். தேசம் நன்னா இருக்கட்டும், லோகம் நன்னா இருக்கட்டும், எல்லாரும் வாசுதேவ குடும்பம் அப்படின்ற புத்தியோடு நினைச்சிருக்கட்டும். எல்லாருக்கும் பலவிதமான பகவத் அனுபவங்கள் அத்தியாச்சரியமாக கிடைக்கிறதுக்கும், அதிவிசேஷமான ஆச்சாரிய புருஷர்கள் ஆனந்தமாக நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணட்டும். ஜெய் போலோ சத்குரு மகாராஜ் கீ ஜெய். பகவானை பத்தி பேசி ஆரம்பத்துக்கு முன்னாடி பாகவதா வந்து அடியே நிற்கிறான். அப்ப இதுவே பரமபாக்யம். பகவான் எப்ப நம்மிடத்துல பிரீத்தி அடையிறான் அப்படின்னா, பாகவதாளோட ஒரு சங்கம் நமக்கு கிடைக்கும் பொழுதுதான். சத்சங்கத்வே நிர்சங்கத்வம், நிர்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. இதுதான் பாகவதாளோட பெருமை. நான் சொல்லக்கூடிய விஷயமோ டாபிக்கோ சுத்தாத்வைதத்தை பற்றி, ஆனால் ஆரம்பிக்கிறது அத்வைதத்தை வச்சுண்டு. இதுதான் பாகவதாளுடைய பலம் அப்படின்றது. அத்வைதமோ விசிஷ்டாத்வைதமோ சுத்தாத்வைதமோ துவைதமோ, எல்லா ஆச்சாரிய புருஷாளுக்கும் ஒரே லட்சியம், எப்படியாவது நம்மளை கரையேற்றிடணும். நமக்கு ஒரு பிடிவாதம், நம்ம எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுடணும்னு ஒரு பிடிவாதம். பெரியவாளுக்கு ஒரு பிடிவாதம், பரமசுகமான பகவானை எப்படியாவது நாம் அனுபவிச்சுடணும். இந்த கேரட் இல்லாட்டி நிலக்கடலை முள்ளங்கி எல்லாம் பார்த்தோம்னா மேலே செடி ரொம்ப நன்னா இருக்கும். ஆனால் மேலே இருக்க செடியினால பிரயோஜனமே இல்லை, கீழே இருக்கிற கிழங்கினால தான் பிரயோஜனம். நம்மெல்லாம் இந்த லோக வாழ்க்கைன்றது மேலே இருக்கிற செடியே மீஞ்சின் இருக்கும். சங்கர பகவத் பாதர், ராமானுஜர், சைத்தன்ய மகாபிரபு, வல்லபாச்சாரியர் இவாள்லாம் கீழே இருக்கிற கிழங்க தோண்டி எடுக்கிறான். எப்படா கீழே இருக்கிற கிழங்க தோண்டி எடுக்கிறான்னா வராகசுவாமி போல. ரொம்ப விசேஷம், வராகர் மடிமேல தாமோதர மாசம் இது. சரியா கிருஷ்ணனை யசோத உரல்ல கட்டி போட்ட மாசம் இது. தாமோதர மாசத்துல பகவானுடைய லீலைகளை அனுபவிக்க கேட்கறதுன்றது கோட்டி ஜென்ம சுகிருத்தம். அதுலேயும் உத்தாரணம் பண்ணியே ஆகணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கிற வராகசுவாமியுடைய மடியில உட்காந்துட்டு சொல்றதும் மடியில உட்காந்துட்டு கேட்கறதும் பெரிய பாக்கியம். வராகசுவாமிக்கு அவ்வளோ பெரிய மடியா அப்படின்னா, அவரோட பல்லுல பூமி இன்னொன்று ஒட்டின்னு இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய மடி இருக்கும் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கணும். பூமியோட உத்தாரணம் பண்ணும் பொழுது நம்ம பல்லுல கடுகு ஒட்டின்னு இருக்க மாதிரி பூமி ஒட்டின்னு இருந்ததுதான். தேவர்கள்லாம் பார்க்கறாங்க, இவர் பாட்டுக்கு நம்ம பழைய ஜலத்துல நுழைஞ்சார், இவர் பாட்டுக்கு வரார், பூமியை காணலையே அப்படின்னு தேடுறாளாம். அப்பதான் பூதே இப்படி கையெல்லாம் காட்டி ஹாய் அப்படின்வா. இந்த ஃப்ளைட்லலாம் ஏறணும்னா அங்கேருந்து ஒன்றும் தெரியாது, அந்த பெரிய ஃப்ளைட்டில் நம்ம எறும்பு மாதிரி இருப்போம். கை காட்டுறதை வச்சு நான் நம்ம மனுஷா அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த பூமியே இட்டுண்டு அதுக்குள்ள பூமியை உட்காந்துட்டு இப்படி எல்லாருக்கும் கை காட்டுறாளாம். பரம பாக்யசாலி பூதேவி. வேண்டானா பெருமாள் பல்லு மேலே உட்காந்துட்டு வரான். நமக்கெல்லாம் அந்த பல்லை தொட்டு பார்க்கறது கூட பாக்கியம் கிடையாது. பூதேவி அது மேலே உட்காந்துட்டு இப்படி கால் ஆட்டிட்டு வராள். இந்த குழந்தைகள்லாம் ஜூலால உட்காந்துட்டு மூஞ்சலில் உட்காந்து இப்படி காலாட்டும் தெரியுமா. அந்த மாதிரி வராகமூர்த்தியோட செத்துப்பல்ல அப்படி உட்காந்துட்டு இப்படி காலாட்டிட்டு சௌக்கியமாக வந்துட்டாளாம் பூதேவி. அப்போ பகவான் கிட்ட கேட்டுட்டா பூதேவி, பிரபு எல்லாம் நன்னா தான் இருக்கு, நீங்கள் பாட்டு பூமியை உத்தாரணம் பண்ணிட்டு இப்போ கடகட கடகடன் மனுஷ கூட்டமாக வந்து ஆனந்தமாக ஜீவிக்க போறா. ஆனால் அவ தன்னிலை மறந்து சில சந்தர்ப்பங்கள்ல தப்பான வழியில போயிடுவா, அப்ப நீங்க அவளை தண்டிப்பேளா கண்டிப்பேளா இல்லாட்டி அவளுக்கு அனுக்கிரகம் பண்ணுவேளான்னு ஒரு கேள்வி, ரொம்ப ஆக்வர்டான ஒரு கேள்வி. தாயாருக்கு தெரியும் இல்லையா பிள்ளைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு. பள்ளிக்கூடத்துலேருந்து குழந்தைகள் வந்தா என்ன பண்ணும்னு அம்மாவுக்கு தெரியும், லீவு விட்டா என்ன பண்ணும்னு தெரியும். நாளைக்கு லீவு அப்படின்னா நீ வந்தோடனே புக்கு தூக்கி ஓரத்தை போட்டுடும், ஹோம்ஒர்க் பண்ணாது, அது பாட்டுக்கு விளையாட போயிடும். அம்மாவுக்கு அப்பயே பக்கு 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 பக்குன்னு டென்ஷன் வந்துடும், இது பாட்டுக்கு விளையாட போயிடுறது. அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அதை சொல்லும் இதை சொல்லும், புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லும், ஹோம்ஒர்க் பண்ணலேன்னு சொல்லும், இது எப்படியாவது இப்படி இழுத்து என்ன விஷயம் ஏது விஷயம் பிஸ்கெட் தரேன் சாக்லேட் தரேன்னு சொல்லி அதை பிடிச்சி உக்கார வச்சு, நீ என்ன இன்னைக்கு நான் ஸ்கூலில் என்ன சொல்லியிருக்கா, திங்கக்கிழமை ஏதானும் உண்டா, ப்ராஜெக்ட் உண்டா, ஹோம்ஒர்க் உண்டா, எல்லாம் கேட்டு கடை 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 நோட்டெல்லாம் எடுத்து பார்த்து சரி கொஞ்சம் விளையாட்டும் விளையாட விட்டுவிட்டும், அதுக்கப்புறம் நாளைக்கு வெளில போனோம், இன்றைக்கி ஹோம்ஒர்க் பண்ணிவிடும், நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு அப்படின்னு சொல்லி அது வழியில் அம்மா போய் தாஜா பண்ணி தன் வழியில் அதை இழுத்து அதுக்கு வேண்டியதான கர்மாவை பண்ண வச்சு அதை மேலே உசத்துறா இல்லையா, அது போல பூமி பிராட்டிக்கு நம்ம மேல அநியாயத்துக்கு ஆசை. எல்லாரும் சாமி மனசு விட்டு போகணுமா இல்லையா, இன்னி வரைக்கும் பூமி தேவிக்கு மனசே விட்டு போகலையா, எப்படி இருந்தாலும் இதுங்களை கரையேற்றிடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானமான அபிப்பிராயம். அப்ப பெருமாள் இடத்துல கேட்ட உடனேயே பெருமாள் சொல்றா, சரியா முதல்ல அபய ஸ்லோகம் சொன்னது யாருன்னா வராகமூர்த்தி தான், அதுக்கப்புறம் பின்னாடிதான் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி ராமன் சொன்னான், அதை இன்னும் கொஞ்சம் மாத்தி கிருஷ்ணன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொன்னான். ஆனால் லோகத்துக்கு முதல் முதல்ல அபயம் அப்படின்னு சரணாகதி ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணதியா அப்படின்னா வராக சுவாமி தான் உபதேசம் பண்றான். சிதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஹத்தம் ரியமாணம் து காஷ்ட பாஷாண சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம். பெரிய கேரண்டி. இன்னும் பூமியில ஜீவர்கள் வந்து தங்கவே ஆரம்பிக்கல, பூமியில ஜீவர்கள் வந்து தங்கின பிறகு கேட்டா பரவாயில்லன்னு, இனிமேல் தான் பூமியில மனுஷ சிருஷ்டின்னு ஒன்று ஆக போறது, சுவாயம்பு மனு சதரூபா எல்லாருமே ஆகாசத்தை அப்படி நின்றுட்டு இருக்கான். அப்பதான் பூமியை பிரளயத்திலேயே உத்தாரணம் பண்ணிட்டு வர்றார் வராக சுவாமி. அப்ப தாயார் கேட்டவுடனே சொல்றார், எவ்வளவு தாயாருக்கு எத்தனை காருண்யம் இருக்கோ அது போல கோடி மடங்கு காருண்யம் வராக சுவாமி. ரொம்ப அழகா சொல்ற ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே. ரொம்ப அழகா சொல்றார் பகவான். உடம்பு நன்னா இருக்கும் பொழுது, ஷரீரம் தெம்பா இருக்கும் பொழுது, இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு கடந்த அலையிற சமயத்தில் லோகத்திற்கு காரணமுமாகிய பிறப்பே இல்லாத என்னை யார் ஸ்மரிக்கிறானோ, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஹத்தம் ரியமானம் து காஷ்ட பாஷாண சந்நிபம். ஆனால் மனுஷாவளுக்கு மரணம்ன்றது சாஸ்வதம். நம்மலாம் இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கோமே அப்படின்னா இன்னைக்கு இல்லை, இப்போதைக்கு இல்லை, எப்போதைக்கும் தெரியாது, இப்ப இருக்கோ இது கன்ஃபார்ம். ரைட்டு, நான் இருக்கு, இது எவ்வளவு நேரம், எத்தனை வருஷம், எத்தனை மாசம், எத்தனை வாரம், எத்தனை நாள், எத்தனை நிமிஷம், இன்னும் எத்தனை செகண்டுன்னு தெரியும், பயமுறுத்தல யதார்த்தம் இதான். யதார்த்தம் கொஞ்சம் மறந்து போயிடும் நம்ம, அப்பப்போ மறந்து போயிடும், அப்பப்போ யாரோ உபன்யாசம் சொன்னாலும் வாஸ்தவம் தான். ஆனால் நம்மளை சுற்றி நிறைய பார்க்குறோம், ஆனால் புத்தியில் உரைக்கிறது இல்லை. அப்போ இந்த மனசில் உரைக்கணுமா, பகவான் சொல்கிறா மரணமே தர்மமாக இருக்கிற மனுஷா நன்னா இருக்கும் பொழுது என்ன நன்னா நினச்சிடணும். நம்ம சொல்கிறோம் இல்லை நன்னா இருக்கேன், எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும், இதான் படிக்கிற வயசு நன்னா படிச்சுடும், இதான் வேலைக்கு போகிற வயசு நன்னா வேலைக்கு போய் சம்பாதிச்சிடும், இதுதான் நல்ல வயசு சேவிங்ஸ் பண்ணிவிடும். அதே தான் பெருமாளை சொல்கிறோம், இதான் நல்ல ஜென்மா மிஸ் பண்ணிடாத, நீ இந்த ஜென்மாவில் என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிக்கிற, நான் இந்த ஜென்மாவை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன், அது ஒன்றும் இருக்கு இல்லை, நம்ம ஜென்மாவில் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், பகவான் இந்த ஜென்மாவுக்கு என்ன பிளான் யோசிக்கிறார், தாயார் பெருமாள் அதுக்கு யோசிக்கிறார், எங்கேயாவது மிஸ் பண்ணிட போகிறது, பள்ளிக்கூடம் 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 20 வருஷம் ஓடிடும், அதுக்கப்புறம் வேலை வேலை வேலைன்னு ஓடிடும். அது கூடவே நிறைய ஓடும், அது அடுத்த கதை வச்சோம். அந்த வயசு வந்தால் அதுக்கு ஒன்று ஓடும், அப்புறம் டிவிக்கு ஓடும், அப்புறம் கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா வீடு கட்டணும், வாசல் வாங்கணும், அப்புறம் கல்யாணம் கல்யாணம் ஓடும், அப்புறம் ஏண்டா கல்யாணம் ஓடும், அடுத்த கதை. பட்ட பிறகு நானே புரியறது. ஆரம்பத்திலேயே வாத்தியார் சொல்றார், நல்ல நேரம் முடிய போறது, பொண்ணை கூட்டிட்டு வாங்கோன்றார். அப்பயாவது புரிஞ்சுக்க வேண்டாமா? நல்ல நேரம் முடிய போறது, நல்ல நேரம் முடிய போறது, நல்ல நேரம் முடிய போறது, பொண்ணை கூட்டிட்டு வாங்கும். ஆமா தானே? சாவ்தான் சாவ்தான் சாவ்தான். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் தான் அது புரிஞ்சுட்டார். யாருன்னா சமர்த்த ராமதாசர். அவருக்கு அப்படிதான் அழகா எல்லாமும் பண்ணிட்டு சாவ்தான் சாவ்தான் சாவ்தான், பொண்ணை கூட்டிடுவாங்கன்னு அர்த்தம். நல்ல நேரம் முடிய போறது, பொண்ணை கூட்டிட்டு வாங்கோன்னு அர்த்தம். அவர் பார்த்தார், நல்ல நேரம் முடிய போறது மாட்டின்றாரு, இது முடியாம காப்பாத்திக்கோன்னு எழுந்து ஓடினார். அன்னைக்கு ஓடினவர் தான் திரும்ப மனமேடையில் உட்காரவே இல்லை. நம்ம அப்பதான் சந்தோஷமா சிரிக்கிறோம், ஆஹா பொண்ணு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வரப்போறா, நல்ல நேரம் முடிய போறதுன்னு மாப்பிள்ளைக்கும் தெரியல பொண்ணுக்கும் தெரியல. அதான் உண்மை யதார்த்தம். ஏன்னா மனசு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றிலையும் மாட்டிக்கிறது. அதுக்கப்புறம் குழந்தை குழந்தை குழந்தைன்னு ஓடுறது, அதுக்கப்புறம் அதுங்களோட ஓட்டம், அப்புறம் அதுங்களுக்காக ஓட்டம், அப்புறம் அதுங்க கண்டுக்காக அப்பையும் பின்னாடி ஓட்டம். முதல்ல அதுக்காக ஓட்டம், அப்புறம் அதுங்களுக்காக ஓட்டம், அப்புறம் அது கண்டுக்காம அது பின்னாடி ஓட்டம், அதுக்கப்புறம் அதை புலம்படுறதுக்கு ஒரு ஓட்டம், கடைசியில் திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஜென்மம் முடிஞ்சு போயிடுறது. அஜாமீன் மாதிரி யாராவது மூணு பேர் வந்து நிற்கிறா, அப்ப நாராயணா கூட வரமாட்டேங்க, நாராயணா இல்லையா நா அப்படின்னு வந்தா பரவாயில்ல, ரெடி பத்மநாபா பா ஒரு பா நானா கூட பகவான் மீதி ஃபில்அப் பண்ணிப்பான், ஃபில் இன் த பிளாங்க் நா அப்படின்னா, ஏ கூப்பிடாண்டா பிரபு நான் தான் சொன்னா, அந்த ராயனா நான் போய் ஆட் பண்ணிட்டேன் விடு, நான் ராயனான்னு இவன் கத்திடுவான் உள்ளுக்குள்ளேந்து, இல்லாட்டி வராது. பா அப்படின்னா பத்மநாபா, மூ அப்படின்னா முருகா, ஏதோ ஒண்ணு பகவான் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருவான். சி அப்படின்னா சிவாயன் அவரோடய வந்துடுவார், அவர் ரொம்ப நல்லவர் ஆசுதோஷி. யாரா சி அப்படின்னா எனக்கு கூட்டியான்னு வந்துடுவார். அவ்வளோ சமத்து, நம்ம தான் ரொம்ப அசடாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். பகவான் என்னமோ சமத்து தான், பகு சமத்து. அதனால தான் நம்ம குழப்பு ஓடின்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். அவர் மட்டும் சமத்தா இல்லையோ, இந்த அசடுகளை யார் கரையேற்ற? அதனால பகவான் சொல்கிறான், நீ நன்னா இருக்கும்பொழுது நன்னா என்னை நினச்சி வச்சுடு. கட்டையும் போலே கல்லும் போலே யாரும் நம்மளை நினைக்க முடியாம, நம்மளும் யாரையும் நினைக்க முடியாத காலகட்டத்துல ஒரே ஒருத்தர் நினைக்கிறான். யாரானா அகம் ஸ்மராமி மத் பக்தம் வராகமூர்த்தி சொல்றார், அந்த என் பக்தனை நான் நினைக்கிறேன். ஐயோ இத்தனை நேரத்துக்கு என்னை கூப்பிடுவானே, இத்தனை நேரத்துக்கு எனக்கு புலம் அம்சம் பண்ணுவானே, இத்தனை நேரத்துக்கு என் கோவிலுக்கு வருவானே, இத்தனை நேரத்துக்கு என் கோவிலில் மணி அடிச்சா வராகர் கோவில் பெல் அடிக்கிறதுன்னு கையை கூப்பிப்பானே, இதெல்லாம் கூட சுவாமி நினைக்கிறார். நீங்க கோவிலில் போய் நின்றுதான் இல்லை, சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவான், அவளுக்கு டெய்லி அந்த நேரத்துக்கு கோவில் போய் பழக்கம் இருக்கும். அந்த நேரத்துக்கு அவள் கோவில் போகாம ஐசியூல இருக்கா வச்சுக்கோங்களேன், வெண்டிலேட்டர்லாம் போட்டு வச்சுட்டா. இப்போ வராகர் எட்டி எட்டி பார்க்குறான், என் பக்தனை காணலையே, எங்கே போயிட்டா, இந்த நேரத்துக்கு வந்துடுவானே அப்படின்னு ஆற்ற சண்டை போட்டுதான் இவர் கோவிலுக்கே வருவான், என்னை திட்டின்றே வருவான், இன்னைக்கு கூட அவளை காணுமே. அப்போ இப்படி பார்க்குறாரா தாயார் சொல்லல், அங்கே இருக்கான் பா, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு ஓடி வந்து தான் நினைக்கிறார். அகம் ஸ்மராமி மத் பக்தம், யார் நினைப்பா? அதுவும் நம்மளால பிரயோஜனம் இல்லாத சமயத்துல யார் நம்மள நினைப்பா? யோசனை பண்ணி பாருங்க, நம்மளால பிரயோஜனம் இருக்கும்போது எல்லாரும் நினைப்பா. சத்தியமா, அம்மா நினைப்பா, அப்பா நினைப்பா, குத்தம் சொல்லல யதார்த்தத்தை சொல்றேன், மனைவி நினைப்பா, ஆத்துக்காரர் நினைப்பா, பிள்ளைகள் நினைப்பா, பக்கத்தாத்துக்காரன் நினைப்பா, எல்லாரும் நினைப்பா. ஆனா நம்மளால பிரயோஜனம் இல்லை, இந்த சரீரத்தினால அவளுக்கு ஒரு உபயோகம் இல்லை அப்படின்னா யார் நினைப்பா? யாரால நினைக்க முடியும் சொல்லுங்க, ஒரு எல்லைக்கு மேல யாரால நினைக்க முடியும்? எல்லாரும் களைச்சு போய் தூங்கி போயிடுவோம், நினைச்சு நினைச்சு டென்ஷன் ஆகி டென்ஷன் வேண்டாம் மைண்டை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ ஒவ்வொரு நாள் அதானே பண்றோம், மனசுல டென்ஷன் வந்துடுதோ பயம் வந்துடுது கவலை வந்துடுதுன்னா உடனே மைண்டை டைவர்ட் பண்றதுதான் நிறைய விஷயங்கள் வச்சுட்டு இருக்கோம், டிவி பாக்குறது எல்லாம். ஆனா பகவான் நம்மால பிரயோஜனம் இல்லாத சமயத்தை நம்மளை நினைக்கிறான். அஹம் ஸ்மராமி மத் பக்தம், சரியா செய் நன்றின்னு சொல்லுவான். முன்னாடி பண்ணதை பின்னாடி நினைக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லுவான். செஞ்சோட்டு கடன் அப்படின்னா சொல்றது, இந்த கடன் எல்லாம் வீணா போனது அதனாலதான். அந்த மாதிரி பகவான் செஞ்சோட்டு கடன் நினைக்கிறான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்நாமி பிரயதாத்மனக. பழமோ இலையோ பூவோ ஒரு சொட்டு ஜலமோ ஆத்மார்த்தமா கொடுத்து அதை ஏத்துக்கிறேன்னு சொல்றான். இந்த பகவானுக்கு நம்ம என்னைக்காவது ஒரு பழ நிவேதனம் பண்ணியிருப்போம், ருட்டீனா பண்ணியிருப்போம், இல்லாடி அப்பா அம்மா சொல்லியிருக்கா, இல்லாடி பயந்து போய் ஏதாவது பண்ணியிருப்போம். பகவான் நினைக்கிறான், அன்னைக்கு எனக்கு வாழைப்பழம் கொடுத்தானே, அன்னைக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்தானே, அன்னைக்கு எனக்கு கோவிலில் ஒரு தேங்காய் கொடுத்தானே, கொடுத்து நம்ம தான் வாங்கிட்டு வரணும். அவர் வச்சுக்கல சக்கரை பொங்கல்லாம் அப்படி ஆவி உமக்கு அமுதம் எமக்கு இப்படிதான் பண்றானோ அதை கூட பிரபு ஆச்சரியமா ஏத்துண்டு அன்னைக்கு கொடுத்தானே அன்னைக்கு கொடுத்தானே அன்னைக்கு கொடுத்தானே அன்னைக்கு கொடுத்தானே அன்னைக்கு கொடுத்தானே பெருசா நினைக்கிறான். எத்தனையோ குழந்தைகள்லாம் வயசா எடுத்து அப்படின்னா அப்பா அம்மா கொண்டு முதியோர் இல்லத்துல விட்டுறா விருத்தாசிரமத்துல. அந்த அப்பா அம்மா வெறுப்பு வந்து இனிமேல் முகத்துல முழிக்கப்படாதுன்னு நினைக்கிறா. அப்ப கூட தன் பக்கத்துல அங்கே இருப்பாள் முதியோர் அங்கேயும் புலம்பிட்டு இருப்பான். என் பிள்ளை ரொம்ப சமத்தா இருந்தா, சின்ன வயசுல அப்படி பண்ணா இப்படி பண்ணா, கொண்டு வந்து விட்டுட்டான் இல்லையா, அன்னியோட தலைமொழிக்கு அவன் நினைப்ப கொண்டு போய் குப்பை தொட்டில போடணும்னு தோன்றத இல்லையே. அப்ப கூட அது சின்ன வயசுல பேசின விஷயம், அது சின்ன வயசுல விளையாடின விளையாட்டு, அது அம்மா அப்பான்னு கொஞ்சினது, அது ஜோரா படிப்பான். எனக்கு குழந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், ஆனா இன்னைக்கு கொண்டு ஆத்த விட்டுருக்கான், தன்னை ஆத்த விட்டுட்டு வெளியில கொண்டு விட்டுவிட்டான். அப்ப அவளுக்கு மறக்க முடியல இல்லையா. அப்ப பெத்தப்பா அம்மாக்கு அந்த வாத்சல்யம் இருக்குன்னா பெருமாளுக்கு வாத்சல்யத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. பக்தவத்சலன்னு பேர் பெருமாளுக்கு, பக்தவத்சல பெருமாள்னே ஒருத்தர் உண்டு. நம்ம மேல அப்படி ஒரு வாத்சல்யமா கிஞ்சித்து பண்ணா கூட பெருசா தெரிகிறதா. ஒரு குழந்தை நம்ம கேட்கறோம் தீர்த்தம் கொண்டா அப்படின்னு, உடனே தீர்த்தம் கொண்டு வந்து கொடுக்கறது, ஆயுசு முழுக்க நினைச்சிட்டு இருப்போம். அன்னைக்கு அவாத்துக்கு போன இத்தினோண்டு பயக்கிட்ட கேட்டேன், என்னமா தீர்த்தம் கொண்டு வந்தது தெரியுமா, தோ மாமா இல்லாட்டி வாங்கோ மாமான்னு சொல்லிட்டு தான் போதும். ஒரு குழந்தை வாங்கோ மாமின்னா, அச்சோடி சமத்தா வாங்குவோன்னு கூப்பிடுறியே, வாத்துக்கு வரவாள வாங்குவோன்னு கூப்பிடணும்னு உனக்கு தெரியறதே, இந்த வாங்குவோன்ற ஒரு வார்த்தை பெருசா சொல்லுங்கோ. அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்கா சொல்றது, ஆனா அது எவ்வளவு பெருசா நம்ம நினைக்கிறோம். நம்மளுடைய சின்ன இதயத்துக்கே பெருசா தெரியறதுன்னா பெருமாளுக்கு அப்பேற்பட்ட ஹிருதயம். ஆகாசம் கூட சின்னது, பகவானுடைய ஹிருதயத்துக்கு முன்னாடி பார்த்தா அத்தனை சின்னதான் ஆகாசம். அதனால பகவான் சொல்ல, அகம் ஸ்மராமி மத் பக்தம், என் பக்தன் அவன், அகம் ஸ்மராமி மத் பக்தம் மயாமி பரமாம் கதி. அவனை ஐசிண்டு போயிடுறேன், எங்கடானா மேலான கதிக்கு, திரும்ப கீழவே இறங்கி வர வேண்டாத கதிக்கு, திரும்பவும் துன்ப சாகரத்தை மாட்டிட்டு முடிக்காதபடியாக என்னோட நிரந்தரமா நித்தியமா கவலை இல்லாம டென்ஷன் இல்லாம நிம்மதியா இருப்பதற்கு ஐசிண்டு போயிடுறேன். அகம் ஸ்மராமி மத் பக்தம் மயாமி பரமாம் கதி, மேலான கதிக்கு ஐஷிண்டு போயிடுறேன்னு வராக மூர்த்தி சொல்றான். எப்படானா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், சுவாயம்பூவ மனுவும் சதரூபாவும் இன்னும் தாம்பத்தியம் கூட ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி சுவாமி சொல்றான் பிறக்கிற அத்தனை பேர் இருக்கும். இந்த பூமி எண்ணிக்கை கடைசியா கல்பக்கோடி வருஷம் கழிச்சு முழுகும் பாருங்க பிரளயத்துல, அதுல ஒட்டின் இருக்கிற கடைசி ஜீவன் வரைக்கும் இந்த கேரண்டி அகம் ஸ்மராமி. அப்ப சுவாமியை நன்னா நினைக்கணுமா, அதானே கஷ்டமா இருக்கு, கேட்கறதால நன்னா தான் இருக்கு, நினைக்க வரமாட்டேங்கிறது மற்ற எல்லாத்தையும் நினைக்க தோன்றது. ஒரு வழி வந்து விட்டுனா அது நம்ம யோசிக்கவே இல்லை, மூளை தானா அங்கே போய் உட்காரு, அங்கே வலிக்கிறது அங்கே வலிக்கிறது அங்கே வலிக்கிறது அங்கே வலிக்கிறது, கடைசியில் பெயின் கில்லர் கொடுத்துட்றான். மூளை யோசிக்காம இருக்கிறது இங்கே வழி இல்லாம இல்லை, மூளைக்கும் அந்த நரம்புக்கு ஒரு லிங்க் இருக்கு பாருங்க, இதை யோசிக்கிற அந்த நரம்பை கொஞ்சம் அப்படியே மறுத்து போக வச்சுட்டா இங்க வலி தெரியாம செப்படி வித்த கண்கட்டு வித்த மாதிரி மறக்கடிக்கிறான். வலி இருக்கு, இந்த மூளைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது பாருங்க, வலிக்கிறது வலிக்கிறது வலிக்கிறது, இது பாஸ் பண்ற இன்ஃபர்மேஷனை மூளை வாங்கிக்காம பண்ணிட்டோம்னா வலி தெரியாது. அப்ப இங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை இல்லை, இங்க எனக்கு சொன்னா உங்களுக்கு எங்கேயும் அங்க சொல்லிக்கும், முட்டி வலினா இங்க, கழுத்து வலினா அங்க, தலைவலினா அங்கேயே தான். அப்ப இந்த மூளைக்கு தனியாமலே போகிறது, காமம் தானாவே போகிறது, நம்ம போய் ஆசைப்பட்டு ட்ரைனிங் கொடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பகவானிடத்துல மனசு நன்னா போகணும், ஸ்திதே மனசி ஸ்திரமாக. பகவான் கீதையில சொன்ன ஸ்தித பிரஜன் ஒரு வார்த்தையை சொல்றான், ஸ்தித பிரஜன் எப்படி இருப்பானா லிஸ்ட் போடுறான் பகவான். ஆச்சரியமா இருக்கு படிச்சோம்னா, சித்த பிரஜினுடைய விஷயம் எல்லாம் படிச்சா அப்படி ஒரு புத்தி பகவான். மனசு அப்படியே லயப்படும். இப்ப ஒரு டிவியில லயப்படுறது வச்சுக்கோங்களேன், கஷ்டப்பட்டு அதில் கொண்டு மனசை நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பிடிக்காத ப்ரோக்ராம் உடனே எழுந்துருது. இந்த குழந்தைகள் கார்ட்டூன் பார்த்ததுன்னா என்ன நடக்கிறதுனே தெரியல லோகத்தில். ஸ்திரீகளுக்கு சீரியலோ ஏதோ ஒன்று, புருஷாளுக்கு நியூஸ் இல்லாட்டி கிரிக்கெட்டு, ஒவ்வொன்று ஒன்று வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க. அப்போ அதில் லயப்படும் பொழுது லோகமே மறந்து போயிடுறது, சுற்றி இருக்கவெல்லாம் மறந்து போயிடுறது. நீங்கள் நான் ட்ரெயினில் வந்துட்டுருக்கேன், நான் பாட்டு பகவத் விஷயம் படிச்சுட்டு இருந்தேன், எதிர்க்க ஒரு தோக்காந்த அதை மொபைல் பார்த்துட்டு சிரிச்சுட்டான், பயந்துட்டேன் நான். அவன் பாட்டுக்கு அப்படின்னு ட்ரெயினே அமைதியாக இருக்குது. அப்படா சீக்கிரானே அப்படின்னு பார்த்தா மொபைலில் ஏதோ வீடியோ பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அடக்கிண்டு சிரித்தான். அது சுற்றி இருக்கிற விஷயம் மறந்து போகிறது. இவ்வளோ பேர் உட்காந்துருக்காளே, அவள் பயப்படுவாளா, நம்ம என்ன நினைப்பான், அதெல்லாம் இல்லை. அப்போ மனசு ஒரு விஷயத்தில் அந்த பேஷன்னு சொல்லுவான், அந்த விஷயத்தில் நல்ல ஈடுபாடு வந்துடுத்துனா எதை பற்றியும் ஒரு கவலையோ பயமோ யோசனையோ கிடையாது. அதுபோல ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே அப்படி லயப்படணும். பகவான்ற விஷயம், பக்தின்ற விஷயம் பேஷனாக இருக்கும். எனக்கு இது பிடிக்கும். சில பேர்லாம் ஓவியம் வரைவான், அப்படி விடிய 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 உட்காந்து வரைஞ்சுட்டே இருப்பான், அவளுக்கு அது பேஷன். இப்போ யாராவது வெளிநாட்டில் இருக்க பேரன் பேத்தி வரா அப்படின்னா பாட்டிக்கு அவ்வளோ குஷியாகிடும். அது வரைக்கும் எழுந்துக்க முடியலை, உட்கார முடியலை, முட்டி வலிக்கிறது, காற்றால் எழுந்தால் தலை சுத்துறது, லிஸ்ட் போடுவான். பேரை வரா அவனுக்கு கடல உருண்டை பிடிக்கும், பொறிவிளங்கா உருண்டை பிடிக்கும்னா இப்படி காலம்பரை மூணு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு கட கட கடகடன்னு பண்ணுவான். எங்கேருந்து வந்த தெம்பு, மருமகளை பார்த்தா காணாம போற தெம்பு, உண்மை அப்படிதான் சொல்லணும். மருமகளை பார்த்தா காணாம போறது, பேராண்டிய பார்த்தா எங்கேருந்து வருது, ரெண்டு ஒன்னா தானே வருது, ரெண்டு ஒன்னா தானே வருது. இதை பார்த்தா இது மேல ஒரு கொள்ள ஆசை, அது மேல அப்படி ஒரு தீராத காதல், தீவிரவாத காதல், ஒரு தீவிரவாதம். அது போல சுவாமியை என்ஜாய் பண்ணணும். டிவோஷன் ஷுட் பி பேஷன், அவ்வளோதான், ஷுட் பி அ பேஷன். இது ஒரு ரொட்டீன் கிடையாது, இது ரிச்சுவல் கிடையாது, இது வந்து ஒரு ட்ரைனிங்லாம் கிடையாது. என்ஜாய் பண்ணுங்க ஜாலியாக, ஒரு மாம்பழத்தை என்ஜாய் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி ஒரு சிப்ஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி. அந்த கடை சிப்ஸு நல்லா இருக்கும். திருவனந்தபுரத்தை சேவை எங்கே நல்லா இருக்கும்னு உங்களுக்கு யாருக்கா நான் சொல்லணுமா? போலி எங்கே நல்லா இருக்கும்னு நான் சொல்லணுமா? காஃபி பொடி எங்கே நல்லா இருக்கும்னு நான் சொல்லணுமா? ஆனால் பத்மநாபர் எப்படி நல்லா இருப்பா சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அதில் பேஷன் இருக்கு, இதில் பேஷன் இல்லை. பகவான் என்ஜாய் பண்ணணும். வெயில் ஏசி போண்டா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்னு நான் சொல்லி தரணுமா? அவசியமே கிடையாது. ஏன்னா தானாகவே அனுபவம். அந்த மாதிரி பகவானிடத்துல மனசு அப்படி ஈடுபடணும். அது எப்படிதான் ஈடுபட முடியும் அப்படின்னா, அவனை பற்றி கேட்டுட்டே இருந்தா, அவனுடைய அத்தியாச்சரியமான விஷயங்களை நினைச்சா, அந்த மகிமையில மயங்கினா, தானாகவே மனசு அங்கே மாட்டின். அதனாலதான் தாமோதர மாசம் விசேஷம். கிருஷ்ணனுடைய தாமோதர பந்தன லீலையெல்லாம் கேட்கிறோம். பிரசாதம் லேபிரே கோபி எத்தத் பிராப்த விமுக்தி தாது, நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக. பிரசாதம் லேபிரே கோபி எத்தத் பிராப்த விமுக்தி தாது. சுகபிரம்ம மகர்ஷி சொல்றார், கிருஷ்ணலீலாவில் சொல்றார், பிரசாதம் லேபிரே கோபி எத்தத் பிராப்த விமுக்தி தாத்து. மோட்சமே தரக்கூடிய பெருமாளிடத்திலேருந்து, பரபிரம்மத்தினிடத்திலேருந்து இப்படி ஒரு பிரசாதத்தை, இந்த அறிவொன்றும் இல்லாத ஆய்ச்சி எடச்சி யசோதை அடைஞ்சாலே இந்த ஒரு பாக்கியத்தை நேமம் விரிஞ்சோ, பகவானோட நாபிலேந்து வந்து பிரம்மதேவருக்கு கிடைக்கல. ந பவோ, பகவானுடைய வலது கை கீழே இருக்காரு சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி, அவருக்கும் கிடைக்கலையா? நேமம் விரிஞ்சோ ந பவோ ந ஸ்ரீரபி அங்க சம்சயாக. அவன் வக்ஷஸ்தலத்திலேயே இருக்க ஸ்ரீதேவி, இவன் மூணு பேருக்கும் பகவானோட சரீரத்தோட நேரடி கான்டாக்ட். நாபிகமலத்தில் பிரம்மா இருக்க, பகவானுடைய தட்சிண பாகத்தில் தட்சிண பாகமாகவே சிவபெருமான் இருக்கார், வக்ஷஸ்தலத்தில் தாயார் இருக்கார். இவன் மூணு பேருக்கும் கிடைக்காத பாக்கியம் யசோதை கிடைச்சானா கட்டி போட்டுட்டான். கண்ணினுன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், அது வரைக்கும் யாருக்கும் ஐடியாவே இல்லையா, பரபிரம்மத்தை கட்ட முடியும்னு யாருக்குமே தெரியல. முன்னாடியே தெரிஞ்சால் நிறைய பேர் கட்டி போட்டுருப்பான், எல்லாரும் மிஸ் பண்ணிட்டான். அத்தனை பேரும் ராமாயணம் கட்டி போட்டுருவாமான்னு ரிஷிகள்லாம் அன்னையே கட்டி போட்டு போடா, உன்னை நான் அனுபவிச்சே கட்டி போடுறா ராமான்னா, அதெல்லாம் முடியாதுன்னு. உடனே அழகா மரத்தோட மரமா பகவானை கட்டி போடுவா, கட்டிக்க வேண்டியதானே, ரெண்டு கையால கட்டி போட வேண்டியதானே, தெரியல பாவம். ரிஷியா இருந்து அந்த சுகத்தை கண்டா, கோபியா வந்துதான் எல்லா சுகத்தையும் கண்டா. பரபிரம்மத்தை கட்டி போட முடியும் அப்படின்னு ஒரு டெக்னிக்க சொல்லி கொடுத்ததே யசோதா மாதா தான். அதனாலதான் என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க. எல்லாரும் வெளிச்சத்தினா அம்மானு, இவன் யார கத்துவான், இவன் அம்மானு கத்தினான். யசோத வலிக்கிறதானா, இல்ல நீ கட்டுற சந்தோஷமா இருக்கும், நன்னா கட்டி விட்டுட்டான், சுகமா கட்டி போட்டுட்டான். அப்படி ஒரு தாமோதர மாசம், அப்ப அந்த தாமோதர லீலைய நினைச்சோம்னா அப்பாடான் இருக்கு இல்லையா. கிருஷ்ணலீலைய கேட்டாரே, உரல கட்டி விட்டுட்டா, இழுத்துண்டு போனான், மருத மரத்துக்குள்ள நுழைஞ்சான், மருத மரம் முறிஞ்சு விழுந்தது, அழகா உரலை கவித்து அது மேல ஏறி வெண்ணைய திருடினான், யசோத துரத்திண்டு வந்தா, இதெல்லாம் கேட்கும்போது ஐயா அப்படின்னு இருக்கு இல்லையா. இல்லாட்டி ராசகிரீட கேட்டோம்னா அங்கனா மங்கனா மந்தரே மாதவம்னா ஆஹா நன்னா தானே இருக்கு அப்படின்னு தோன்றது இல்லையா. அழகா காட்டுல போய் மாடு மேய்ச்சான், வேடுகானம் பண்ணான், திப்ரத்வேனும் சடரபடையோகோ சங்கவேத்ரேஜ கக்ஷே வாமே பானவும் அஷ்ருண கபலம் தத் பலானி அங்குலிசுன்னு இடது கையில கதி ஒண்ண வச்சுட்டு இருந்தா, வரல் எடுக்கிற ஊர்கா வச்சுட்டு இருந்தா அப்படின்னா அஷ்டாசாதான இருக்கு அப்படின்னு தோன்றது இல்லையா. அப்ப பகவானுடைய லீலைகளை நினைச்சா நம்ம மனசு நமக்கு தெரியாம அவன் கிட்ட லயப்பட்டுரும். அதனாலதான் வேதவியாசரை பார்த்து நாரதர் சொன்னார், வேதம் எல்லாம் விட்டுடு, மகாபாரதம் தர்மம் எல்லாம் விட்டுடு, எதுல ஜனங்கள் மனசு ஆத்மா ஈஸியா லயப்படுமோ அதை சொல்லுன்னு பாகவதம் சொல்ல சொன்னார். அதனால அத்தனை சிரேஷ்டம் சீதே மனசு சுஸ்வஸ்தே, கிருஷ்ணனில ரெண்டு மணி நேரம் கேட்டோம்னா விழுந்து விழுந்து சிரிக்கணும், ராம விஷயம் கேட்டா கதறி கதறி அபஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே. அப்ப நம்ம உடம்பு மனசு அப்படியே லயப்படுறது இல்லையா, பகவான் அதை நினைச்சு அகம் ஸ்மராமி. நம்ம இன்னைக்கு சத்சங்கம் கேட்கறத நம்ம மறந்துடுவோம், அவன் ஞாபகம் வச்சுக்கணும். ஆ இன்னைக்கு இந்த நேரத்தை சத்சங்கம் கேட்டா இந்த விஷயத்துக்கு கண்கள்ல கண்ணீர் வந்தது, இந்த விஷயத்துக்கு அவன் மனசுல சந்தோஷம் வந்தது, இந்த விஷயத்துல கையை தட்டி சிரிச்சா, இந்த விஷயத்துல பக்கத்திற்கு அவள் தொடைய தட்டினா, இந்த விஷயத்துல வெக்கப்பட்டு சிரிச்சா அப்படின்னு நம்ம மறந்து போன விஷயத்த அவன் ஞாபகம் வச்சுண்டு. ரெண்டு மணி நேரம் சத்சங்கத்துல நீங்க என்ன சேட்டை பண்றேன்னு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். நாங்க என்ன சேட்டை பண்றோம்னு எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், பரமாத்மாவுக்கும் தெரியும். அப்ப சுவாமி இதெல்லாம் நினைக்கிறான், அகம் ஸ்மராமி மத் பக்தம். ஒரு குழந்தை அங்குலம் அங்குலமா அம்மா ரசிச்சு அதனுடைய சேட்டைகள் எல்லாம் ரசிக்கிறா போல சுவாமியும் ரசிக்கிறாரா அனுபவிக்கிறார். அப்ப இந்த பகவானுடைய லீலைகள்ல மனசு மயங்கணும். எப்படி மயங்கணும், அது தெரியலையே, லீலைகள் கேட்டுதான் இருக்கும், ஆனா பெருசா மயங்க மாட்டேங்க. எத்தனையோ பேர் இந்த தொண்டமல்லூர் ஒரு இடம் இருக்கு பெங்களூர் பக்கத்துல, அங்க போய் அழகா கையில வெண்ணை உருண்டைய வச்சுட்டு ஒரு அம்பேகால் கிருஷ்ணன் தவழறான், எல்லாரும் பார்த்தா எல்லாரும் கை கூப்பினா கண்ணத்துல போட்டுட்டான், அழகா சமத்தா போயிட்டான். புரந்தரதாசன் மட்டும் பார்த்தா ஜெகதோதாரணா கீர்த்தனம் பண்ணிட்டான். அப்ப அவட அடிசி தல சோதே அப்படி ஜெகதோதாரண அவர் அனுபவிச்சுட்டார். அப்ப பகவான் எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லி கொடுத்தா தானே தெரியும், இப்படிதான் அனுபவிக்கலாம் அதோட மெத்தட் அப்படின்னு. இப்ப பெரிய வயசான வாழ்க்கையில குழந்தைகள் தானே மொபைல் போன் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது, தாத்தா உட்காந்துட்டு ஃபேஸ்புக் என்ன பண்ணோன்னு திணறினா பேரை வந்து சொல்றேன், இப்படி பண்ணணும் தாத்தா, யூ டோன்ட் நோ எனிதிங் அப்படின்றது, அழகா சொல்லி கொடுக்கறது இல்லையா. அது போல பகவத் விஷயத்தை அதை அனுபவிக்கிற பாகவதா சொல்லி கொடுத்தான்னா ஈஸியா புரியுது. அதனாலதான் பகவான் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆதிசங்கர் பகவத் பாதர், சுவாமி ராமானுஜர், மத்வாச்சாரியார் இப்படி ஒவ்வொருத்தையா அவதாரம் பண்ண வச்சுட்டே வந்தான். அப்ப பகவான் கண்ணன் பார்த்தானோ நிறைய விதமான பக்தி லோகத்துல பிரகடனம் ஆயிடுச்சு. இந்த வாத்சல்ய பாவம் இன்னும் கொஞ்சம் பிரகடனம் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா, யசோதைக்கு அப்புறம் பெருசா வாத்சல்ய பாவம்னு யாருக்கும் வரல, பெரியாழ்வார் அனுபவிச்சா ரொம்ப செலக்டடா சில பேர் தான். பகவான் பார்த்தான் கலியுகத்துல இன்னும் இந்த வாத்சல்ய பாவம் கிச்சா பயல குழந்தையா அனுபவிக்கிற ஒரு பாவம், அது பண்ற எல்லாத்தையும் ரசிக்கிற ஒரு பாவத்தை சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். உடனே பகவான் இப்படி தீர்க்கமா யோசனை பண்ணிட்டு இருந்தானா, தேவர்கள்லாம் பகவானை பார்க்க வந்தா அப்படியே பார்த்தானா. அப்ப பகவானை பார்த்து அக்னி பகவான் அப்படியே மீடி சிலிர்த்து நின்னாரான், எப்படி இருக்க, என்ன அழகு, என்ன கண்கள், என்ன மதுரமா இருக்கார், எத்தனை ஸ்மார்ட்டா இருக்கார், எத்தனை ஹேண்ட்ஸமா இருக்கார், ஃபஸ்ட்டாக இருக்காரு அப்படின்னு அக்னி பகவான் உருகினதை பார்த்தவொடனே பகவான் சிரிச்சானா, என்ன அக்னி நீ என்ன ரொம்ப ரசிக்கிறையே நம்மள, பிரபு உங்களுடைய பிரகாசமும் நீங்க பேசுறதும் உங்க கண்களும் உங்க மூக்கும் உங்க காதும் ஃபஸ்ட் கிளாஸ் ஜோரா இருக்கு அப்படின்னு. அப்படியா இது அப்படியே பூலோகத்தை போய் சொல்றியான்னு அடியேன் தாசன் தன்யனானேன்னுட்டான். உடனே பகவான் பார்த்தான் ஆச்சரியமா, ஆந்திரா அழகான ஒரு பிரதேசம், ஆந்திர பிரதேசம், பாரத தேசத்துல காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் குஜராத்லேருந்து பங்கால் வரைக்கும் பாகவதர்கள் அடிபொடி தான், நன்னா ஞாபகம், தொண்டர் அடிப்பொடி பக்தாங்கிரி வேணுதான் நம்ம தேசத்துல கொட்டி கிடக்கு. நீங்க லென்த் அண்ட் பிரெத் எப்படி போனாலும் பாகவத சம்பந்தம் இல்லாம ஒரு சின்ன ஒரு அடி கூட நீங்க பார்க்க முடியாது. முழுக்க முழுக்க பக்தாங்கிரி ரேணு, தொண்டர் அடிப்பொடி தான் பாரத முழுக்க. அப்ப ஆந்திரால அழகா லக்ஷ்மண பட்டாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர், லக்ஷ்மண பட்டர் அப்படின்னு பேர், அவரும் அவர் மனைவி இளம்மா அப்படின்னு பேரு, தெலுங்குக்காரா, தெலுங்கு பிராமணா, நிறைய பேரை கொடுத்துருக்கு ஆந்திர பிரதேசம், தியாகராஜன், அன்னமையா, இவாள்லாம் தெலுங்குக்காரா தான். அந்த மாதிரி ஆச்சரியமா அவா இருந்தா, நல்லா பக்தி பண்ணிட்டு சௌகரியமா இருந்தா, பரம்பரை பரம்பரையா அவ சோமயஜம் பண்ணிட்டு இருக்கா, பரம்பரை பரம்பரையா பண்ணிட்டு இருக்கா, நிறைய யஜ்யங்கள் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தா காசி கஷேத்திரத்துல போய் யஜ்யம் பண்ணும், ரொம்ப விசேஷமான ஸ்தலமாச்சு, சிவபெருமானு அத்தனை பேருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம். நம்மள அழகா ஓடி வந்து ஓடி வந்து ஓடி வந்து யாராவது தலைசாயர்னா ஓடி வந்து மடியில வச்சுண்டு ராமஹா ராமஹா ராமான்னு உபதேசம் பண்றான், ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டுதான் பார்வதிக்கு உபதேசம் பண்ணார். சகஸ்ரநாமம் சொல்ல முடியல, கவலையப்படாத, ராமா 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 மூணு தடவை ராமா சொல்லிடு, சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே ஸ்ரீராம ராம ராம இதி ரமே ராமே மனோரமே, மனசு அப்படியே ரமிக்க வேண்டின்ற ஓடி வந்துடுறா. அதுக்காக தான் நிறைய பேர் காசிக்கு போனோம், காசிக்கு போனோம், எல்லாரும் காசிக்கு போனோம் தான் சொல்லுவா, போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டேன். இந்த காலத்துல போயிட்டு வரணும் போயிட்டு வரணும் போயிட்டு வரணும், போனா வரப்படாது, அனந்தபுரி போயிட்டு போகப்படாது இல்லை, ஆனா எங்களுக்கெல்லாம் போயிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. சில இடங்கள்லாம் வந்தா போகப்படாது, பிருந்தாவனம் போனா திருப்பி வெளில வரப்படாது, அப்படியே வந்தாலும் மீரா மாதிரி நேர துவாரகா போயிடும், அவ்வளவுதான், வேற எங்கேயும் மாட்டிக்கப்படாது. காசிக்கு போறேன்னு போவா, இப்ப காசி யாத்திரைக்கே போக மாட்டேங்கிறோம், அதுவே பாவமாதா வாசல் வரைக்கும் மாப்பிள்ளை கூடவே அனுப்பி பெண்ணை ஏற்கனவே தயார் பண்ணி ஓரத்தை நிக்க வச்சுட்டு வாங்கோ. அந்த காலத்துல காசிக்கு போகிறதுன்ற ஒரு பெரிய பெருமை. நன்னா வேதம்லாம் தெரிஞ்சுட்டா அப்படின்னா, அவ நன்னா வேதம் தெரிஞ்சுட்டான்னு அங்கீகாரம் யாரா கொடுக்கணும்னா, காசியில இருக்கிற வித்வான்கள் கொடுத்தாதான் அங்கீகாரம் இல்லையா. காசியில போனாதான் அவ வேத வித்வான் ஒரு அங்கீகாரம், அத்தனை விசேஷம். இன்னைக்கும் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் காசியில இருக்கான். அழகா அவர் பார்த்தார், காசியில போய் ஒரு யஜ்யம் பண்ணணும், கங்கையுடைய மடியில சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தோட யஜ்யஸ்வரூபியானவர் ஆச்சு, தட்சிணாமூர்த்தி ஆச்சு. அதனால ஆசைப்பட்டுட்டு அழகா மனைவியை கூட்டுட்டு அழகா கிளம்புறார் போறார் வாரணாசி. ஆச்சரியமான ஒரு பிரதேசம், எத்தனையோ மகாத்மாக்களுக்கு ஞானம் சித்திச்ச ஒரு இடம் காசி. எல்லா பிரிவாளும் காசிக்கு போகாத பிரிவா யாரும் கிடையாது, ரொம்ப ரேர், அத்தனை பிரிவாலும் காசிக்கு தான் போவோம். அவ்வளவு அழகா அந்த காசி கஷேத்திரம், ஜோரா கங்கா மாதா, கங்கா ஆர்த்திலாம் இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா. சிவபெருமான் அவ்வளவு அழகா உட்காந்துட்டு தபசு பண்ற இடம், அழகா காசிக்கு போயாச்சு, ஜோரா யஜ்யம் எல்லாம் பண்றான். அவன் வம்சத்துல அவரோட சேர்த்து 100 யஜ்யம் பண்ணிட்டான். அவன் மூதாதையருக்கு பகவான் வாக்கு கொடுத்திருந்தான், 100 யஜ்யம் பண்ண பிறகு நானே உங்களுக்கு குழந்தையா வருவேன்னு ஒரு கிருபை பண்ணியிருந்தான் பகவான். உடனே ஆச்சரியமா 100 யஜ்யம் பண்ணியாச்சு. கொஞ்ச நாள்ல அந்த அம்மா கர்ப்பவதியான, காசியில தான் அவ கர்ப்பவதியான, பெரிய பாக்யம். ஏண்டா அப்படின்னா, சுத்தி வர எப்ப பார்த்தாலும் வேத மந்திரங்கள் ஒழிச்சுட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் அழகா சுகமா சரீரம் முடிஞ்சு கிளம்பிட்டே இருக்கும். மனசுல வைராக்கியம் தானா வந்துடும். இந்த காசி கரை கங்கை கலை அப்படி நடந்து போனோம்னா லைனா எரியறத பார்த்தா நமக்கும் ஒரு நாள் ரெடியா இருக்கு. நீ இப்படிதான் கட்டையில போறவனேன்னு வரல, அதான் கட்டையில போற இதுக்குள்ள என்னதுக்கு ஆட்டம் அப்படின்னு அதை பார்த்துட்டோம் அப்படின்னாலே ஒரு வைராக்கியம் வந்துடும், தானாகவே ஒரு நிதானம் வந்துடும். ஜனனம் மரணம் எல்லாம் இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு தீர்மானம் கிடைச்சிடும் காசிக்கு போனோம்னா. அந்த மாதிரி அழகா சுத்தி வர வேத சப்தம், நித்தியம் கங்கா ஸ்நானம், நித்தியம் பிந்து மாதவ தரிசனம், நித்தியம் காசி விஸ்வநாத தரிசனம். அப்புறம் கேட்க வேணுமா, குழந்தைக்கு அப்படியே அந்த சுகமான சத்சங்கத்திலேயே வளர்ந்துட்டு இருக்கு, நன்னா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த அம்மாவுக்கு ஒரு 7-8 மாசம் திடீர்னு துளுக்கர்கள்லாம் காசிக்குள்ள பிரவேசம் பண்ணி எல்லாரையும் படாத பாடுபடுத்த ஆரம்பிக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. அத்தனையும் தாண்டிதான் இன்னைக்கு இந்து தர்மம் ஜீவிச்சுட்டு இருக்கு. பல பேர் பல திக்கில் ஓடுறான். லக்ஷ்மண பட்டனும் பார்த்தா தன் மனைவியை கூட்டிட்டு ரகசியமா வெள்ள கிளம்பி ராத்திரியோட ராத்திரியா காசியை விட்டு வர, 8 மாசம் கர்ப்பிணி, எப்படி அழிச்சிட்டு வர முடியும்? நடந்து 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 வந்துட்டான். அப்படி நடந்து நடந்து வரும்பொழுது சம்பாரண்யம், மத்திய பிரதேசத்துல இருக்கே சம்பாரண்யத்துல வரும்பொழுது அவளுக்கு ரொம்ப முடியல, பிரசவ வேதனை வந்துடுச்சு. இன்னும் 4 மாசம் இருக்கு, 8 மாசம் 7.5 மாசம் தான் ஆயிருக்கு, இன்னும் மாசம் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, காட்டுல. சரி, இவரும் நாமஜபம் ஜபிக்கிறார், அவளும் நாமஜபம் ஜபிக்கிறார். கொஞ்ச நேரத்துல ஒரு குழந்தைய பிரசவிச்சுட்டான். ஜோரா ஏகாதசி அன்னைக்கு குழந்தை பிறந்துடுச்சு. பகவானுக்கு ரொம்ப பிரீதியுடையதான ஏகாதசியில அந்த குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை பிறந்தது பூமியில சரீரம் பட்டவன மூர்ச்சியாயிடுச்சு, மூர்ச்சியாயிடுச்சு குழந்தை. என்னமோலாம் பண்ணி பார்த்தா லோகத்தை பிறந்த முதல்ல அழணுனே, அப்ப ஆரம்பிச்சதுதான் அழுக 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 அழுக. நிறைய அழுதுறோம், நிறைய அழுதுட்டோம். ஆனா இந்த பகவானுக்காக எத்தனை வாட்டி அழுதோம்னு கணக்கு பண்ணி பார்த்தோம். மற்ற விஷயங்களுக்காக நிறைய அழுதுட்டோம். இந்த குழந்தை அழல சிரிக்கல, எப்படி சுவாமி நம்மாழ்வா இருந்தாரோ அந்த மாதிரி. அப்பா தொட்டெல்லாம் பார்த்தா, நாடி எல்லாம் பிடிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. பிராணம் இருக்கிறதுக்கான ஒரு விதமான அடையாளமோ அறிகுறியோ இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டோம், என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, என்ன பண்றதுன்னு புரியல. உடனே ஒரு துணியில புதிஞ்சு ஒரு வன்னி மரத்துக்கீழே தான் அந்த குழந்தை பிறந்தது. விஜயதசமிக்கெல்லாம் வன்னி மரம் ரொம்ப விசேஷம். அந்த வன்னி மரத்துல அந்த அந்த ஒரு பொந்தில அந்த குழந்தை அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டான். சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணல, மனசு கேட்கல, துளுக்கர்கள் வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த வண்டி மரத்துல அந்த குழந்தைய வச்சுட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். கிளம்பிய சி பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு வந்துட்டான். அவன் இப்பதான் பச்சை உடம்பு காரி, பிள்ளைய பச்சிருக்கா. ஒரு கிராமத்துல ஒரு பிராமணாவோட வீட்டுல இடம் கொடுத்தா, அவளுக்கு மருந்தெல்லாம் கொடுத்தா, அப்படி படுத்தா. ரொம்ப துக்கம், ரெண்டு பேருக்கு ரொம்ப மனசுல வருத்தம். ஆனா மானசீகமா பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டான். ஏதான நஷ்டமானாலோ, தொலைஞ்சு போனாலோ, கிடைக்காம போனாலோ, யாராவது திருடிந்து போயிட்டாலோ, பகவானே உனக்கு அர்ப்பணம்னு கொடுத்துருங்க. இப்ப முடிச்சுட்டு போகும்போது செருப்பு காணலாம் யாரையும் திட்டாதீங்க, இருக்கும் பத்திரமா தான் இருக்கும் சொல்றேன். ஏதான எனக்காவது காணாம போயிடுது அப்படின்னா, சுவாமிக்கு அந்த வஸ்து ரொம்ப பிடிச்சுடுத்து அவர் எடுத்துட்டா, பயப்படாதீங்க, செருப்பை பத்திரம் நினைக்காதீங்களோ, டக்குனு அங்க போய் ஒட்டிட்டு கொடுத்துமா. ஒரு மணி நேரம் இருக்க சத்தங்க சொல்லணுமே. அப்ப அந்த மன எது நஷ்டப்பட்டதோ சுவாமிக்குன்னு கொடுத்துட்டா வச்சுக்கோங்களேன், அந்த நஷ்டத்தினால வரக்கூடிய துக்கம் மாறிடும். சுவாமிக்கு கொடுத்துட்டு அப்ப நிவேதனம் ஆயிடும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா எதை வேணா கொடுக்கலாம். துவாரகாதீசனுக்கு புண்டரீக மகரிஷி செங்கல்ல தானே கொடுத்தார். இன்னி வரைக்கும் பத்திரமா அது மேல நிக்கிறார். பண்டரிபுரத்துல பாண்டரங்கனா சுவாமி இடுப்புல கைய வச்சுட்டு ஜம்முன்னு நிக்கிறார். செங்கல் தானே, ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத செங்கல் தானே. ஆனா அந்த செங்கல் மேல சுவாமி நிக்கிறார் அப்படின்னா அவ்வளவு தூரம் சக்தி. நமக்கு யாராவது ஆத்துக்கு கூப்பிட்டு நல்லா உப்பு கறிக்க கறிக்க ஒரு மாங்காய் கொடுத்தா எப்படி இருக்கும்? கோவம் வருமா வராதா? ஒரு ஸ்வீட் கொடுக்க மாட்டேலா, ஒரு காரம் கொடுக்க மாட்டேலா, ஒரு காஃபி கொடுக்க மாட்டேலான்னு தான் தோணும். பத்மநாபர் அப்படியே கேட்டார் பில்வமங்கல மகரிஷியை பார்த்து, உப்பு மாங்காய் கொடுத்தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எல்லாரும் எப்ப பார்த்தாலும் நெய்யை விட்டு 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 கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கான்னு கொடுத்துட்டே இருக்கா. உப்பு மாங்காய் ஜோர் அப்பாடான் இருக்குன்னு வாங்கிட்டு நம்மளால வாங்கிக்க முடியுமா? வேணா ட்ரை பண்ணி வேணா பாருங்க. யாராவது ஆற்றுக்கு வரும்போது ஒரு பிளேட்டில் ஒரு நார்த்தங்காய் துண்டு நல்லா உப்பு போட்டு ஊற வச்ச நார்த்தங்காய் கொடுங்கோல, உங்களை ஏற இறங்க பாப்பா கொஞ்சம் பிராந்து பிடிச்சி கொடுத்து போல இருக்குன்னு பிராந்துடுவேன். நம்ம கிட்ட சொல்ல மாட்டா, ஊர் முழுக்க சொல்லுவேன், ஏன் நார்த்தங்காவை கொடுத்தேள் அப்படின்னு கேட்க மாட்டான். அப்படி ஏற இறங்க பாப்பா. அப்புறம் அடுத்து யார் கொண்டு நல்ல வேண்டாம் இதுவே போதும்னு, அடுத்து என்ன வரும்னு தெரியாது. முதல்ல உப்பு நார்த்தங்காய் கொடுத்துட்டோம்னா மாவடு கொண்டு தட்டில் வச்சு மாவடு சாப்பிடு அப்படின்னு அப்படி ஏற இறங்க பார்ப்போம். ஏதோ மோர் சாதத்துக்கு மாவடு போட்டாங்க, மாவடுவே சாதமாக கொடுத்தா யார் சாப்பிடுவா? ஆனால் பத்மநாபர் வாங்கிட்டார் பார்த்தலாம், சுவாமி வந்து கொடுக்குறவா ஹிருதயத்தை பார்க்குறா, கொடுக்குற வஸ்துவை பார்க்கல. நம்ம கொடுக்குற வஸ்துவைத்தான் பார்க்கணும், ஹிருதய பிராதான்யமே கிடையாது. கொடுக்குற வஸ்துவுக்கு முக்கியம் இல்லாமல் கொடுக்குறவா ஹிருதயத்தை பார்க்குற ரெண்டு பேர் தான், ஒன்று பரமாத்மா, ரெண்டாவது குரு, மூணாவது குழந்தை, நாலாவது பைத்தியம். நம்ம நாலுத்தையும் இல்லை, அதான் பிரச்சனை. அவள் நாலு பேர் தான் வஸ்துவை பார்க்க மாட்டான், கொடுக்குறவா ஹிருதயத்தை பார்ப்பான். அத்தனை வசதி, இந்த புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களுக்கெல்லாம் சில பேர் நர்ஸ் எல்லாம் பார்த்துப்பா பாருங்கோ, அவள் கொடுத்தா மருந்து கூட சாப்பிடுவான். ஏன்னா அவள் மேலே அவளுக்கு ஒரு பிரீத்தி, அவள் மேலே ஒரு நம்பிக்கை. சாதாரணமாக இருக்கிறவா கொடுத்தான்னா பிஸ்கட்டையே கொடுத்தா கூட தூக்கி போட்டுருவான், ஏன்னா அவளுக்கு வா மேலே நம்பிக்கை இல்லை, அதான் முக்கியம். அப்போ அந்த மனசு தானே வேணும். இவ பார்த்தா பகவானுக்கு அர்ப்பணம்னு கொடுத்துட்டா, நல்லா ஞாபகம் இன்னிலேருந்து. அது தொலைஞ்ச செருப்பாக இருக்கட்டும், தொலைஞ்ச மூக்குத்தியாக இருக்கட்டும், ஒருவேளை காணாமல் போன குழந்தையாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுக்கு பிடிச்ச யாரா ஒருத்தர் மரணம்னு ஒன்று சம்பவிச்சிருப்பான், இல்லாட்டி ஏதான ஒரு வீட்டையோ நிலத்தையோ வித்திருப்பை வேற வழி இல்லாமல் குடும்பத்துக்காக பிடிக்கலை வேற வழி இல்லை, குடும்ப சொத்து இருந்திருக்கும், நல்ல வீடு இருந்திருக்கும், அது மனசுக்குள்ள நல்ல வீடு கொடுத்துட்டோம், நாங்கள் வளர்ந்த வீடு. சிலதெல்லாம் அந்த சென்டிமெண்டல் ஃபீலிங் போகாது, அபிமானிகள் நம்மெல்லாம். அப்போ இது அப்படியே பகவானே இந்தாடான்னு குடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே பகவான் நினச்சி மகம் ஸ்மராமி மத் பக்தம் எனக்கு கொடுத்துட்டான், அவங்க அப்பாவை எனக்கு கொடுத்துட்டான், தன் பிள்ளையை எனக்கு கொடுத்துட்டான், தன் மனைவியை எனக்கு கொடுத்துட்டான், தன்னுடைய வீட்டை எனக்கு கொடுத்துட்டான். நம்ம யாருக்கோ தான் கொடுத்தோம், ஆனால் சுவாமி என்ன பண்ணுறார், தனக்குன்னு கொடுத்துட்டான். பாவம் தான், பாவகிராஹி ஜனார்தன், பாவம் பகவானை போல பாவத்தை கிரகிக்க யாராலையுமே முடியாது. உங்க மனசு அப்படியே கொடுத்துருங்க ஆனந்தமா, இந்தாடா பிரபோ, இந்தா பிரபோ, இந்தா. எதெல்லாம் நம்ம மனசை பாதிக்கிறதோ அதையெல்லாம் பிரபுவுக்கு கொடுக்க பழகிடுங்க, எதுதானா இருக்கட்டும். காமம் ரொம்ப பிடிச்சிருக்கா, கோபிகள் கொடுத்துட்டா பாருங்க, கோபிகள் நல்ல காமம், அப்படியே கிருஷ்ணன் இந்தாடான் கொடுத்துட்டான், பகவான் கன்வெர்ட் பண்ணி பிரேமையா கொடுத்துட்டான். நம்ம என்ன பண்ணுறோம், பத்திரமா வச்சுட்டு இருக்கோம், அங்கேதான் பிரச்சனையே. எல்லாம் சுவாமிக்கு இருந்தா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து, எல்லாம் கொடுத்துருக்கோம். அர்ஜுனன் அம்பு போடுறான், பீஷ்மர் மேல அம்பு போடுறான், சல்லு சல்லு போய் அடிக்கிறது, முகம் பிரசன்னமா இருக்கானோ, எல்லாரும் கேட்கறா எப்படிறான்னா, எங்க எல்லாம் கிருஷ்ணனுக்கு தானே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தானே போட்டேன், அவ்வளவுதான். பீஷ்மர் மேல போடுறான் பரம பாகவதோத்தமன், பீஷ்மர் அத்தனையும் வாங்கிக்கிறார். அர்ஜுனன் போடுற ஒவ்வொரு அம்பு குத்தரு நெஞ்சில குத்தி இப்படி வந்து நிக்கிறது. எல்லாரும் கேட்குறான், நீங்கள் வளர்த்த பிள்ளை குஞ்சு பிள்ளைய உங்கள் மடியில் உட்காந்து விளையாடி அர்ஜுனன் உங்கள் நெஞ்சில் அம்பு போட்டுறானே, துரியோதனன் கர்ணன்லாம் எப்படியாவது வெறுப்பேற்றி அவளுக்கு சாபம் கொடுத்தாவது கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணுறான். அப்போ கூட பீஷ்மர் சொல்கிறார், என்ன அழகாக போட்டான் தெரியுமா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போட்டான்றான், கொடுத்ததெல்லாம் கிருஷ்ணன். அர்ஜுனன் எங்கே போட்டான், உடனே ரதத்தட்டில் உட்காந்துதானே இந்த சாரதி போட்டான், பார்த்தன் போடலை பார்த்த சாரதி போட்டான்ட்டு. வியாதி வந்து கொடுத்தா பகவான் கொடுத்தான்னு ஏற்றுக்கோங்க, அப்பதான் நாராயணியம் வரும். பட்டத்திரி பகவான் குருவாயூரப்பன் கொடுத்துட்டான்னு ஏற்றுக்கிட்டார், நமக்கு வியாதி வருது, நாராயணியமா வருது, ஐயோ அம்மா அப்பா தான் வருது. நாலு பேரை திட்டலாமா, இல்லாட்டி ஜோசியக்காரர்கிட்ட போய் ஜோசியம் பார்க்கலாமா, கைரேகை பார்க்கலாமா, ஜாதகம் பார்க்கலாமா, வாஸ்துபடி வீட்டை கட்டலாமா, ராசிக்கல் மோதிரம் போடல என்ன தோன்றது, யாருக்காவது நாராயணியம் வருதா, நன்னா இருக்கும் போதே வர மாட்டேங்கிறது. அப்ப அந்த வியாதியே குருவார் பெண்கிட்ட கொடுத்துட்டார், அவன் நாராயணியும் கொடுத்துட்டான், எல்லாம் அவன் கொடுத்தான், அவன் கொடுத்தான், அவனுக்கே கொடுத்துருவான், அவன் தானே கொடுத்தான், எல்லாம் ஜென்மா முதற்கொண்டு அத்தனை அவன் தானே கொடுத்தான். அந்த மாதிரி இந்த லக்ஷ்மண பட்டரும் அவன் பாரிய, ஏன்னா புத்திர சோகம் பெரிய சோகம், லோகத்தை தாங்க முடியாத சோகம் எதுனா புத்திர சோகம், உள்ளேயே இருந்து படுத்தி எடுக்கும், சிலதெல்லாம் கர்ப்பத்தில் களைஞ்சு போயிடும், அதையே அம்மா நினைச்சிட்டு இருப்பான், அந்த கர்ப்பத்தில் களைஞ்ச அது மாறாது, சிலர் ரொம்ப கஷ்டம். ஜெயிக்க முடியாத சில இதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி புத்திர சோகத்தை பிரபோ இந்தாடான்னு அழுதுண்டே கொடுத்துட்டான். பகவான் பார்த்தான், என்கிட்ட கொடுத்துட்டான். அப்ப அந்த குழந்தை இனிமேல் எம் பொறுப்பு. நம்ம யாரை அவன்கிட்ட கொடுத்துட்டோமோ, எதை அவன்கிட்ட கொடுத்துட்டோமோ, இனிமேல் அது அவன் பொறுப்பாயிடுச்சு. அவன்கிட்ட வித்தா மாதிரி தான் அது. சொன்ன வார்த்தையோ பண்ண கர்மாவோ, காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவா கரோமியத்ய சகலம் பரஸ்மை நாராயணாய இதி சமர்ப்பயாமி. அதுக்கு தான் கொடுக்க சொல்றான். சொன்ன சொல்லோ பண்ண கர்மாவோ நினைச்ச நினப்போ பகவானுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை அழகா ரெக்டிஃபை பண்ணி தன்னுடையதா வச்சுக்கிற ஒரு பொறுப்பு பகவானுக்கு உண்டு. அழகாக பகவான் வாங்கிவிட்டான். ராத்திரி அப்படியே படுத்தா பிரசவ கலப்பை அவன் தூங்கி போயிட்டான். நடந்து வந்த கலப்பு இவரும் தூங்கி போயிட்டார். சொப்பனத்தில் பகவான் காட்சி கொடுத்துட்டான். ஹே லக்ஷ்மண பக், அழகா உன் பிள்ளை உசுரோட இருக்கு, நான் பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன், வந்து எடுத்துக்கோன்னுட்டான். நடக்கிற கதையை உலகத்தில் அவருக்கு மட்டும் சொல்லல, பொண்டாட்டிக்கும் சொல்லிட்டான். உடனே ரெண்டு பேரும் குடு குடு குடுன்னு அடுத்த ராத்திரி ஓடுறான். ஓடி போய் அந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சு, காட்டுக்குள்ள எங்கன்னு தெரியுமா, உள்ளுக்கு அப்படியே தக தக தக்கான ஒரு மரம் எரிஞ்சுட்டு இருக்கு. ஐயோ அந்த பக்கம் தானே போனா, அந்த மரத்தை சுத்தி அப்படியே அக்னி ஜுவாலையா இருக்கேன்னா, அக்னி பகவான் கேட்டான் இல்லையா பகவான் அனுபவிக்கணும்னு. பகவானுடைய அம்சமும் அக்னி பகவானுடைய அம்சமும் எப்படி சிவபெருமானுடைய அம்சமும் வாயுதேவனுடைய அம்சமும் சேர்ந்து ஆஞ்சநேய சுவாமியா வந்தாலும், பார்த்தசாரதி அம்சமும் ஆதிசேஷன் அம்சமும் சேர்ந்து சுவாமி ராமானுஜரா வந்தா போலே, அழகா அக்னி பகவானுடைய அம்சமும் சாட்சாத் பரபிரம்மத்தினுடைய அம்சமும் சேர்ந்து ஒரு குழந்தை அப்படியே அவருக்கு பிறந்தது. இதை சுத்தி அப்படியே தேஜோமயமா ஜொலிக்கிறது, தக தக தகன் எரியிறது. ஆனால் உள்ள குழந்தை ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு. பிறந்த குழந்தை விளையாடுவோம்னா விளையாடிட்டு இருக்கு, ஏன்னா பகவத் ஸ்வரூபம். ரெண்டு பேருக்கு ஆச்சரியமா போயிடுத்து, ஓடி போய் குழந்தை எடுத்துட்டான். சத்தியம் அந்த மாதிரிலாம் நடக்குமா, நடக்கும். குருஜி அம்மா, அடியோட குருஜி அம்மா அங்கே ஃபோட்டோ வச்சிருப்போம். குருஜி அம்மா பிறந்த கொஞ்ச நாள்ல அந்த மாதிரிதான் ரொம்ப பேதியா ஒரு சித்தியில மூச்சு பேச்சு இல்லாம இருந்துட்டான். அம்மாவோட பாட்டியோ தாத்தாவோ உடனே குழந்தைய அப்படி கட்டி கிணத்தடியில போட்டுட்டான். இது போயிடுதுன்னு பணத்தடியில போட்டுட்டான். எப்படி போடல தெரியல. அப்புறமா இந்த பக்கம் அப்படி இப்படி வெட்டி பார்த்தா கண்ணை முடிச்சு முடிச்சு பார்க்கறது. அதுக்கப்புறம் தான் குழந்தைய கொண்டு வந்தான் உள்ளே. சத்தியமா நான் சொல்றேன், நான் அதிகமாகவே சொல்லலை. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு இந்த வாழ்க்கையில். அந்த மாதிரி இந்த குழந்தை கடைச்சி கொடுத்து ஒரே அக்னிமயமா இருக்கே, எப்படி போய் எடுக்கலான்னு பார்த்தா, இவா போய் எடுத்தா ஒன்றும் சுடலை. அம்மா ஓடி போய் வாசல்யத்தை குழந்தைய போய் எடுத்துட்டான். அழகா எடுத்தாச்சு. பரம சந்தோஷம், பகவானுடைய அனுகிரகம் புரிஞ்சு போயிடுத்து. குழந்தைக்கு வைஸ்வானவன் பேர் வச்சுட்டான். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசித பிராண அபான சமாயுக்த பஜாம் எண்ணம் சதுர்விதம் அப்படின்னு பகவான் கீதையை சொல்றான். வைஸ்வானவன்ற வயிற்றுல இருக்க ஒரு அக்னி, பசின்ற அக்னி. அந்த அக்னிஸ்வரூபமா அந்த குழந்தை பிறந்துட்டான். வைஸ்வானவன் பேர் வச்சுட்டா. அந்த குழந்தைய வளர்த்துட்டதா அழகா, அதுக்கு என்னென்ன காலத்துல என்ன சம்ஸ்காரம் உண்டோ எல்லாம் பண்றா. 9 வயசா எடுத்து யஜ்ஞோபவீதம் தாரணம் பண்ணிட்டா. வேத விஷயம் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அழகா வேதம் எல்லாம் படிக்கிறது. 11 வயசுல வித்வத் சபையில போய் உட்காந்து வாதம் பண்ற. 11 வயசுல நடக்குமா பக்தி? திரும்பி அவ காசியிலேயே போய் இருக்கா, காசியிலேயே வேத வித்வான்கள் எல்லாத்தையும் பேசி பேசி ஜெயிக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. காலப்போக்கில் வல்லபன் பேர் வந்துடுத்ததுக்கு, எல்லாரும் வசீகரிக்கிற மாதிரி இருக்கா. அழகா வல்லபன் ஆயிடுச்சு, எல்லாரும் கொண்டாடுறா. விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு வர்றது, கிருஷ்ணதேவராயர் சபையெல்லாம் பெருசா பேசி ஜெயிக்கிறது, ஆனந்தத்தை எல்லாரும் தலைக்கிறா. எல்லாரும் வல்லபாச்சாரியா அப்படின்னு கொண்டாடிட்டா. அழகா அப்படி ஊர் முழுக்க அப்படி கஷேத்திரவரணம் எல்லாம் போறான். அப்பா பகவத்கதி அடைஞ்சுட்டா, அம்மா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு பூ பிரதட்சணம் எல்லாம் போறா. அப்படியே பாகவத ஸ்மரணையிலேயே இருக்க, பாகவதம் 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 பாகவதம். வேற என்ன வேணும் கலியுகத்துல? மோக்ஷகிரந்தம்னா பாகவதம். அதுலயும் ரசமயமான கிரந்தம், பிபத பாகவதம் ரசமாலயம் முகரஹோ ரசிகா புரிபாவுக்காக. ரசஸ்வரூபமான பாகவதம் என்னடா ரசம் நிரம்பி இருக்குன்னா கிருஷ்ண ரசம். கிருஷ்ண ரசத்தை ஃபில் பண்ணி வச்சிருக்கான். அப்படியே ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கிருஷ்ண ரசம் கிருஷ்ண ரசம் கிருஷ்ண ரசம். அப்படி லேசா வாயில வச்சோம்னா அப்படி ஜூஸ் அப்படி கொட்டதான். அப்படியே உள்ள திட்டிக்கிறான், என்ன திட்டிப்பு சொல்ல முடியலையே. அதுலயே ரசிச்சு மயங்கி கிடக்கிறார் பிரம்மச்சாரியாருக்கும் தீர்மானம் பண்ணிட்டார். அப்படி அலைஞ்சிட்டே இருக்கார் பண்டரீபுரம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்தலம். மகாயோக பீடே தடே பீமரத்யா, ரொம்ப அழகா சொல்றார் ஆதிசங்கர பகவத் பாதர் அனுபவிக்கிறார் பாண்டரங்காஷ்டகத்துல. மகாயோக பீடே தடே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரை, ரொம்ப அனுபவிக்கிறார் வார்த்தைகள் ஆதிசங்கர பகவத் பாதருக்கு. எங்கேருந்தா வரும்னு தெரியல. பரம்புண்டரீகாய தாத்தும் முனீந்திரை சமாகத்திய திஷ்டந்தம் ஆனந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம், ரொம்ப அழகா சொல்றார். மகாயோக பீடே, மகாயோக பீடமோ எதிரானா அந்த புண்டரீகன், புண்டரீகன் கூட செங்கல் மகாயோக பீடம், யோக பீடம்னு சொல்லுவோம், யோக பீடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நம்முடைய மனசை யோக பீடமா வச்சுண்டு மகாயோக பீடே ததே பீமரத்யா, நம்ம மனது சமயத்தை கல் மாதிரி தான் இருக்கு. என்ன பண்ணுங்க, நல்ல பாண்டங்களை நிற்க வச்சிருக்கோம், பாண்டங்கா மனசு கல், நீ ஏறி நில்லு, அவ்வளோதான். மனசு கல், நீ ஏறி நில்லு, நீ வந்து நில்லு. சொல்ல மனசு அப்படியே கல்லா தானே குறுக மாட்டேங்கிற இல்லையா. மகாயோக பீடே ததே பீமரத்யா, பீமா நதிக்கரையில் மகாயோக பீடே ததே பீமரத்யா வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரைஹி, வரம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கானா, யாரு கிடானா புண்டரீகன். ஏண்டா அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு அப்படி கைங்கரியம் பண்றான், வரம் வாங்கிக்க எல்லாரும் சுவாமி கிட்ட போய் ஒத்த காலம் நின்னா இங்க சுவாமி வந்து இடுப்புல கையை வச்சு ரெண்டு காலம் நிற்கிறது. வரம் புண்டரீகாய தாத்தும் முனீந்திரைஹி சமாகத்திய திஷ்டந்தம், நிறைய ரிஷிகள் எல்லாம் கூட்டின்னு வேற வந்து நிக்கிறான். வரம் புண்டரீகாய தாதும் முனீந்திரை சமாகத்ய திஷ்டந்தம் ஆனந்த கந்தம், ஆனந்தத்துக்கு கிழங்கா இருக்கான். பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம், பரபிரம்ம ரூபமா அந்த பாண்டகன் இருப்பில் கையை வச்சுட்டு பல 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 நிற்கிறான். இந்த பாவக்கடல் இவ்வளவுதான், பயப்படாதேன்னு இடுப்பில் கையை வச்சு நிற்கிறான். தடித்வாசசம் நீல மேகாபாசம், தடித்வாசம் நீல மேகாவபாசம் ரமா மந்திரம் சுந்தரம் சித் பிரகாசம் வர்ணிக்கிறார். நிர்குண நிராகார பரபிரம்மத்துல மயங்கின சங்கரர் சொல்றார் ரமா மந்திரம் தடித்வாசம் நீல மேகாவபாசம், மின்னல் போன்ற வஸ்தாலும் பாண்டவன் எப்ப பார்த்தாலும் வெள்ள வளேறு வெண்பட்டு தான் உடுத்திப்பான். அந்த வெண்பட்டுக்கு இவன் உடம்புக்கு பலபலான் இருக்கான். தடித்வாசம் நீல மேகாவபாசம் நீருண்ட மேகம் போல கணஷ்யாம ரூபமா, தடித்வாசம் நீல மேகாவபாசம் ரமா மந்திரம் ரமாவுக்கு இருப்பிடமா, சுந்தரம் சாட்சா சுந்தரமா, சித் பிரகாசம் சித்தத்துக்கு பிரகாசம் தரும்படியா ஜோரா நிற்கிறான். பரம் திஷ்டகாயாம் சமன்யஸ்த பாதம் பஜே பாண்டுரங்கம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். அழகா போனார் வல்லபாச்சாரியார், இடுப்புல கையை வச்சுருக்கிற பாண்டங்களை பார்த்தார், அழகா சேவிச்சா தொட்டு பார்த்துடலாமே, அதானே பாண்டங்கள். தூரத்தில் பார்த்து பார்த்து பார்த்தாச்சோ தொட்டா தேவலையே நினைக்கிறவாளுக்கு பரமசுகம் எதுன்னா பண்டரிபுரம் தான். பரபிரம்மத்தை போய் தொட்டுடலாமே அப்பாடான், பத்மநாபன் கோவிலில் போய் போத்தி அப்படி தொடும்போது கொஞ்சம் கோபமா வருது, பொறாமையா இருக்கு. பத்மநாபன் கழுத்துல மாலை போடுறதுக்கு அவன் கை மேல கையை வச்சு தாங்கி மாலை போடுறது. நம்மெல்லாம் வெள்ளேந்து கைகூப்பி பத்மநாபா ரட்சிக்கணும்னா அவர் உள்ள நுழைஞ்சு பத்மநாபன் கால் இடுக்கிறதுக்குள்ள தலையை விட்டு சேவிக்கிறார். கொஞ்சம் பொறாமையாகத்தான் இருக்கு, நியாயமா இருக்கு, நம்ம மட்டும் தொடவே முடியலை, ஆச்சரியமா இருக்கார். கண்ணு கண்ணது கை கட்டல, கை கட்டினது வாய்க்கலாம், கண்ணு கண்ணது கை கட்டல. இதை விட கஷ்டம் பூரி ஜெகந்நாதன், கைக்கு கிடைச்சிடும், அவன் இருக்கிற மேடை வரைக்கும் தொடலாம், ஜெகந்நாதனை தொட முடியாது. ஐயோ இவ்வளோ கிடைச்சுட்டானே, ஒரு ஒரு ஜான் கேப்ல கிடைக்கலையே. இந்த தாபம் எல்லாம் தீர்ற ஒரே இடம் பண்டரீபுரம். நம்ம தொடாம போனாலும் விடமாட்டோம், இங்கெல்லாம் தொடலான்னு போனா விடமாட்டோம், அங்க தொடாம போனா விடமாட்டோம், போய் தள்ளி விட்டுருவா பகவான் திருவடியில ஒரு தள்ளு. அழகா அந்த பாண்டகன் திருவடியை பிடிச்சு பார்த்துட்டா, கண்கள்ல ஆனந்த பாஷம் மயிர்கால்கள் குத்திட்டு நிக்கிறது, பிரத்யக்ஷமா சாட்சாத் மன்மத மன்மதனா கோடி சூரிய பிரகாசனா பிரபு நின்று இருக்கான். பரமானந்தத்தை தொலைச்சார், பண்டரிபுரத்திலே இருந்தார். ராத்திரி சொப்பனத்தில் பகவான் வந்தா கல்யாணம் பண்ணிக்கோன்னுட்டான். இவர் பார்த்தா நிம்மதியாக அலைஞ்சின்னு இருக்கேன், நல்ல நேரம் முடிய போது நீயே சொல்றியேங்க. உடனே பகவான் சிரிச்சான், எங்க இருந்தாலும் மனசு என்கிட்ட இருந்தா போதும். எதனாலையும் பக்தி கட போறது கிடையாது. ஆபீஸ்னாலேயோ வீட்டினாலேயோ ஆத்துக்காரினாலேயோ ஆத்துக்காரனாலேயோ பக்கத்தாத்து மனுஷானாலேயோ டிவினாலேயோ பந்துக்கள்னாலேயோ பணத்தினாலேயோ ஜாதியினாலேயோ இது வேற எந்த விஷயத்தினாலையும் பக்திக்கு பிரச்சனையே கிடையாது. நல்லா ஞாபகம், பக்தி மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். மனசு எல்லாருக்கும் இருக்கு, ஈஸியா பக்தி பண்ணலாம், வேற எதுவுமே வேண்டாம். பகவான் சொல்லிட்டா மனசு என்னிடத்துல இருந்தா போதும், ஆனந்தமா பக்தி பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிண்டு வாத்சல்ய சுகத்தை அனுபவிப்பான்ட்டார். அழகா ஜோரா சரிட்டார். பகவான் அதுவும் இல்லாம சொன்னார், நாளை காத்தால சந்திரபாகா நதிக்கரையில ஒன்ன தேடிட்டு ஒருத்தர் தன் பொண்ணை கூட்டிட்டு வருவார், கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் புரோக்கர் வேலையெல்லாம் வந்தார் போன்றி. பக்தாளுக்காக யோகக்ஷேமம் மகாம்யம். நம்ம சொல்றோம் இல்லையா, உன் கல்யாணம் ஆகணுமே, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணுமே, பத்மநாபா கல்யாணம் ஏற்பாடு பண்ண, நல்ல மாப்பிள்ளையா நல்ல பொண்ணு அவரா தேடி கண்டுபிடிப்பார். நம்ம அலையவே வேண்டாம், மேட்ரிமோனியெல்லாம் போவே வேண்டாம், அவரா கூட்டுட்டு வந்து விடுவார். ஆச்சரியமா அடுத்த நாள் காட்டால அப்படி போறா, ஒரு தேடிட்டு வந்தா பாண்டரங்கன் சொப்பனத்தவங்களை காட்டி கொடுத்தார், இவர் தான் என் பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. இப்படிதான் நடந்தா நல்லா தானே இருக்கும். நம்மளும் ஜாதக பொருத்தம் எல்லாம் பார்க்குறோம், பத்து பொருத்தம் அமோகமாக இருப்பான்றா. அப்புறமா தான் பார்த்தா ஜோசியரை உதைக்கலாமான்னு தோன்றுது. ஜாதகத்தை சரியாக பார்த்தாலாம் சந்தேகம் வந்துடும். ஆச்சரியம், பாண்டரங்கன் இஷ்டம்னு கல்யாணம் பண்ணார் லக்ஷ்மின்னு ஒருத்தியா. நன்னா கல்யாணம் பண்ணா திரும்பியும் காசிக்கு போனா பகவத் தியானத்தை அப்படியே லயப்பட்டு நிறைய பகவத் அனுபவங்கள், பகவான் விசேஷமாக குட்டி கிச்சாவா நிறைய விளையாட ஆரம்பிச்சுட்டான், நிறைய விளையாட ஆரம்பிச்சுட்டான். பிருந்தாவனம் போறா, ஜோர் செபோலோ ராதே ராதே, பிரேம் செபோலோ பியார் செபோலோ, பிருந்தாவன் மே பர்சானா மே ராதே ராதே ஷாம் மிலாதே. பிருந்தாவனம் சுகமான ஒரு ஸ்தலம், கிருஷ்ண லீலாஸ்தலம். அழகா பிருந்தாவனம் வந்துட்டால் ஆனந்தத்தை தளச்சா, கோவர்ணகிரியில குடிகொண்டிருக்கிற ஸ்ரீநாத்ஜிய பார்த்தா மயங்கி போயிட்டா. ஸ்ரீநாத்ஜிய பார்த்தா ஸ்ரீநாத்ஜி ஜம்னா அப்படி கைய தூக்கிட்டு ஜப்பள பல 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 கூட வச்சிருக்கா நாதத்வா ஸ்ரீநாத்ஜி, அது கைய தூக்கிண்டு கோவர்தன கிரிதாரி எஸ் சார் அப்படின்னு இந்திரன். அன்னைக்கு கெடுக்கிறதுக்காக மழை பெய்ஞ்சா, இன்னைக்கு சத்தியத்துக்காக மழை பெய்யும். அன்னைக்கு கோவர்தகிரி உத்தாரணத்துக்கு முன்னாடி கோகுலத்தை அழிக்கணும், பிருந்தாவனத்தை அழிக்கணும்னு பெஞ்ச மழை. அண்ணிலேருந்து எங்கேயாவது கோவர்தனம்னா அடியே தாசன் அம்பே கிடையாது, ஒரு மழை பெஞ்சிடுவார். அது இந்திரன் அவ்வளவு நல்லவர், முதல் தடவையா எங்களை சர்டிஃபிகேட் வாங்கிட்டார் இந்திரன். இல்லாடி இந்திரன் கண்டா எனக்கு ஆகாது. அந்த கோவர்தனகிரி அப்படி கையை தூக்கிண்டு கோவர்தனத்திலேருந்து ஸ்வயம்புவா வந்த மூர்த்தி நாதத்வா ஸ்ரீநாத்ஜி, ஸ்ரீநாத் அழகன் ஃபஸ்ட் கிளாஸா இருப்போம். அதை பார்த்தோன்னு உருகி போயிட்டார், என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு. அவனும் குழந்தை மாதிரி அம்மான்னு வந்துட்டான். இவரை பார்த்து பொம்பளைய பார்த்தானே அம்மான்னு சொல்லணும், பெரியாழ்வாரை பார்த்து அம்மான்னு சொன்ன மாதிரி இந்த ஸ்ரீநாத்ஜி வல்லபாச்சாரியரை பார்த்துட்டு அம்மா மம்மம் அப்படின்னுட்டான். உடனே மயங்கி போயிட்டார், அச்சோடி என் செல்லமே என் கண்ணே என் முத்தே என் மணியே வாரி அணைச்சுண்டா. அண்ணிலேருந்து ஸ்ரீநாத்ஜிக்கு கைங்கரியம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதை இறங்கி போக மனசு வரல. ஸ்ரீநாத்ஜி 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 வாத்சல்யம் வாத்சல்யம் வாத்சல்யம். பகவான் சொல்லிட்டான், வாத்சல்யத்தில் என் அனுபவிக்க ரொம்ப ஈஸி. ஒரு குழந்தைகிட்ட மனசு மயங்கிறது இல்லையா, ட்ரெயினில் போகிறோம், ஒரு குழந்தை நன்னா சப்பி சீக் டிம்பிள் சின் ரோசி லிப் வா அப்படின்றோம் இல்லையா. இதுக்கெல்லாம் பர்ஃபெக்ட் உதாரணங்கள் யாரும் குட்டிக்குச்சான் பல பழனு சப்பி சீக் டிம்பிள் சின் ரோசி லிப், அதுக்கப்புறம் லிஸ்ட் எக்ஸட்ரா உண்டு. அழகு 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 அழகு. மதுரம் மதுரம் வப்ரஸ்ய விபோகோ, மதுரம் 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 வதனம் மதுரம் மதுகந்தி மிருதுஸ்மிதம் ஏதத் அஹோ மதுரம் 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 மதுரம். லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாவத சொல்றார், என்னமா இருக்கு இந்த பயன், பல 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 பலன் இருக்கு. மதுரம் மதுரம் வப்ரஸ்ய விபோகோ, இது மூஞ்சி எப்படி இருக்குது, மூக்கு எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, உடம்பு எப்படி இருக்குது, மதுரம் மதுரம் வதனம் மதுரம் என்னமா பார்க்கறது, எப்படி எல்லாம் டீல பண்றது, எத்தனை அட்டகாசம் பண்றது. பத்மநாபர் வராரு, வேட்டைக்கு வரும்போது ஒரு முகம், ஆராட்டிக்கு வரும்போது ஒரு முகம், உள்ள படுத்துருக்கிறது ஒரு முகம், அபிஷேகத்துக்கு ஒரு முகம், எல்லாம் மதுரமா தானே இருக்கு. ஸ்மைலியா நல்லா ஜம்முன்னு வருதோன்னு பய அத்தனை அழகா இருக்க. மதுரம் மதுரம் 2:30 போய் குருவாயூர் படம் பார்த்தா அச்சோடி செல்லக்குட்டா உன்னிகிருஷ்ணான்னு கொஞ்சம் படியா தானே இருக்கு. அப்ப மனசு மயங்கிறது இல்லையா, அதே தான் சொல்ற மதுகந்தி மிருதஸ்மிதம் ஏதது அஹோ மதுரம் 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 மதுரம். லீலாசகர் முடிச்சுட்டா, தேன் வழிய வழிய இருக்கிறது, மதுரமா இருக்கு, இனிக்கிறது. அந்த மாதிரி அவர் மயங்கினார், மயங்கி மயங்கி புலம்பினார். அந்த புலம்பல்ல வந்ததுதான் மதுராஷ்டகம். மதுராஷ்டகம்னா என்னன்னு சொல்றது இவ்வளவு சொல்ல வேண்டியிருக்கு. வல்லபாச்சாரியர் சாதாரணப்பட்டவர் இல்லை, ஸ்வயம் அக்னி பகவானுடைய ஸ்வரூபம். கிருஷ்ணனுடைய பால லீலையில யசோதா போல, கலியுக யசோதானா பெரியாழ்வார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லீலாசுகர் கிருஷ்ண கர்ணாமிரதம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் மயங்குறார். கிருஷ்ணனை அங்குலம் அங்குலமா இன்ச்சு பை இன்ச்சு பகவான் எப்படி ரசிக்கணும்னா வல்லபாச்சாரியர் மாதிரி ரசிக்கணும். இன்ச்சு பை இன்ச்சு எப்படி குருவாயூரப்பன் நாராயணத்துல கேசாதி பாதம் மரணிக்கிறாரோன்னு அங்குலம் 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 அங்குலமா, அதுபோல மயங்கி அனுபவிக்கிறார் வல்லபாச்சாரியா. புஷ்டி மார்க் அப்படின்னு தான் பேரு அவள். வல்லபாச்சாரிய சம்பிரதாய சேர்ந்தவாளுக்கு புஷ்டி மார்க்னு பேர். அவள் கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணுவா பாருங்க, நம்மகிட்டலாம் காட்ட மாட்டான். அவளுக்கு தான் தெரியும் நம்மளாம் பொறாம பிடிச்ச கூட்டம்னு. நான் ஒரு தடவை பண்டிரிபுரம் போயிட்டு இருந்தோம், நாங்கள் பக்தாவெல்லாம். அப்போ புஷ்டிமார் சம்பிரதாயத்தை சேர்ந்தவா ஒரு 50 பேர் பண்டிரிபுரம் போகிறான். அவள் எங்கே போனாலும் அவள் கிச்சாவை கூப்பிட்டு போயிடுவான். நம்மளாம் சுவாமி ஆட்டை வச்சுட்டு தானே போவோம், ஏன்னா அது சாமி. அவளுக்குலாம் அது குழந்த, எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போயிடுவான். அதுக்குன்னு ஒரு பையெல்லாம் வச்சுருப்பா, குஷன்லாம் வச்சுருப்பா. நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன், அவர் ராத்திரி படுக்க வைப்பான். அதுக்கு கூட குட்டி ஒரு திண்டெல்லாம் வைப்பான், தலைக்கு ஒரு குஞ்சு தலைகாணி, ஒரு கழிச்சு படுக்கும் தொப்பைக்கா பெரிய தொந்தியாச்சு வயலுக்கு. அதுக்காக ஒரு குஞ்சு தலைகாணி, அப்புறம் காலுக்கு ஒரு தலைகாணி, குஞ்சிதமான ஒரு போர்வை. நம்ம மாத்திர குழந்தையை எப்படி பார்த்துப்போமோ அது போல கிச்சா அனுபவிப்போம். கிருஷ்ணனுக்கு அவ்வளோ அழகாக நிவேதனம் பண்ணுவான், யாருக்கிட்டையும் காட்ட மாட்டான். கிருஷ்ணனையும் காட்ட மாட்டான், அவள் பண்ணுற நிவேதனத்தையும் காட்ட மாட்டான், காட்டவே மாட்டான். ஏன்னா திருஷ்டி பட்டுருமோ. நம்ம மாத்து குழந்தை என்ன கொடுக்கணும்னு யாராவது சொல்லுவோமா? நம்ம மாத்து குழந்தை ட்ரெஸ் இல்லாமல் அலைஞ்ச வேண்டாம் வேண்டாம் கண்டு பட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு புஷ்டி மார்க்க புஷ்டி கொழுக்கு கிருஷ்ணனை வளர்க்குறதே வேலை வேலை வேலையே கிடையாது. அவளுக்கு கிச்சா பயலுக்கு எண்ணத்தை கொடுத்து கொழுக்கு முழுக்குன்னு ஆக்கலாம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அந்தரியாமி கிருஷ்ணன் உண்டு, எல்லாருக்குள்ளேயும் உண்டு. நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லே கேவ பாஸ்வரான்னு வேதம் சொல்கிறது. ஆனால் நம்ம பக்திக்கு தகுந்த மாதிரி அது குண்டாகும் இழைக்கும் எல்லாம் உண்டு. பக்திக்கு தகுந்த மாதிரி நல்லா பக்தி பண்ணால் உள்ளே பெருத்துட்டே வரும். எப்படா பெருக்கும்னா துருவன் பெருத்துச்சுன்னா பாருங்க, உள்ளுக்குள்ளே துருவன் அவனே சாப்பிடல, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்ரீஹரி கொழுக்கு முழுக்குன்னு இருக்கார். அதனால தான் கண்ணை மூடின்னு பார்த்துட்டே இருந்தான் பையன். எங்கேந்திரா அந்த ஸ்ரீஹரிக்கு ஃபீடிங் கிடச்சதுன்னா இவன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாயின்னு ஜபிக்கிறான் பாருங்கோ. அந்த நாமஜபம் எல்லாம் கிருஷ்ணனுக்கு ஆகாரமா. இப்போ நீங்கள் உட்காந்து 2 மணி நேரம் சத்சங்க கேட்கல் பாருங்கோ, சொல்கிறோம் அப்பாடா சத்சங்க கேட்டால் நிறைஞ்சிருக்குன்னா உள்ளுக்குள்ளே கிச்சா கொழுக்கு முழுக்குன்னு ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனாலும் மறந்து போயிடும், இழைச்சி போயிடுது. நீங்கள் கவனிக்கலை, இங்கே இருக்கும்போது நல்லா கவனிக்கிறோமா? இந்தா இந்தா இந்தான்னு ஃபீட் பண்ணிடுறோமா? நீங்கள் காதால் கேட்க 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 இதெல்லாம் உள்ளே போய் பகவானுக்கு ஆகாரமாக போயிடுறதா? ஆற்றுக்கு போனோம்னா டிவியை கொடுத்துட்றலாம் புஷ்ஷுன்னு உடம்பியாக போயிடும். அப்புறம் மனசே சரியில்லை. சத்சங்கத்துக்கு வந்தால் உடம்பு நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்குன்னா உள்ளே இருக்கிற வஸ்து பெருத்து போகிறது. அந்த இடம் முழுக்க அவன் நிறையணும் இல்லையா? முழுக்க நிறைய 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 மனசு நிறையும். அவன் லேசாக 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 மனசு கனமாகும். நல்லா ஞாபகம், உள்ளுக்குள்ள இருக்க கிருஷ்ணன் வளரணும். எப்படிதான் வளரணும்னா சத்சங்கம், வேத மந்திரம், நாமஜபம், விரதம், உபவாசம், கோவிலுக்கு போகிறது, பாராயணம் பண்ணுறது, க்ஷேத்ராடனங்கள் போகிறது, இதெல்லாம் பண்ணும்போது உள்ளக்க கிருஷ்ணன் வளருவான். பாகவதம் கேட்டுகிட்டே இருக்கான் பரீட்சத்து. 7 நாளில் ஜம்முன்னு வளர்ந்துட்டு வரான் சுவாமி, கொழுக்கு மொழுக்குன்னு. சுகப்பிரமா கேட்டார், திருப்தி ஆடா? பரம திருப்தி. இப்போ சரீரம் வேண்டவே வேண்டாம். எதுக்கிட்டானா, சரீரத்தை கொண்டு நான் பகவான் அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நான் ஆத்மா, அவன் எனக்குள்ள அந்தரியாமியா இருக்கான். இந்த சரீரம் போனாலும் இவன் இருக்கான். நம்ம எல்லாம் சரீரத்தை தனமா வச்சுட்டு இருக்கோம், மூலதனமா வச்சுட்டு இருக்கோம். பரிசுத்த சொன்னா சரீரம் தனம் இல்லை, சரீரம் அவஸ்தை, ஆத்மா தான் தனம், அதுக்குள்ள இருக்க பரமாத்மா தான் நீங்காத செல்வம் நிறைந்து வைத்த மாநிதி. அப்ப உள்ளுக்குள்ள அவன் இருக்கான், அதை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு சாதனம் தான் சரீரம். அழகாக சரீரத்தை விட்டா இல்லையா, பரிசுத்த விடுங்கோ துந்துகாரி. கிருஷ்ணனை மறந்தே போயிட்டான். ஏழு நாள் பாகவதம் கிடந்த கொழுக்கு முழுக்கு கொழுக்கும் நன்னா வளர்ந்துடுதும். பிசாசுக்கும் அந்தரியாமி உண்டு, அதுக்குள்ளேயும் பகவான் உண்டு. ஜம்முன்னு வளர்ந்துடுது. அழகா வளர்ந்தவன இவனு அழகா மோட்சம் அடைஞ்சுட்டான். அப்ப உள்ளுக்குள்ள இருக்க சுவாமி வளரணும், பக்தி வளரணும், நாமஜபம் வளரணும், நம்பிக்கை வளரணும். அப்ப உள்ள இருக்க கிருஷ்ணன் வளருவான். அப்ப ஆனந்தமா அனுபவிக்கலாம். அதனாலதான் உள்ளுக்குள்ள பிரகல்லாதன் அவ்வளவு சந்தோஷமா இருந்தான், துருவன் சந்தோஷமா இருந்தான். உள்ளுக்குள்ள கொழுக்கு முழுக்குன்னு பகவான் இருந்தான். ஆஞ்சநேயர் ஹிருதயத்துக்குள்ள ராமர் கொழுக்கு முழுக்குன்னு இருந்தார். வெளில இருக்க ராமர் கூட கொஞ்சம் அழைச்சு போயிட்டார். உள்ள இருக்க ராமன் இழைக்கவே இல்லையானா உள்ளுக்குள்ள அப்படி பக்தினால நிரப்பி வச்சிருக்கா. அந்த மாதிரி இந்த கிச்சா வளர்த்துட்டு வரா. அப்ப நான் அவகிட்ட கேட்டேன், உங்க கிருஷ்ணனை நான் பார்க்கணுமே, அது காட்ட மாட்டேன். நான் கேட்டேன், இல்லை நானும் கிருஷ்ண பக்தன் தான். இருக்கட்டும், எங்க கிச்சானை பார்க்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு அருகதை இல்லைன்னுட்டான். அசந்து போயிட்டேன், அசந்து போயிட்டேன். ட்ரெயினில் வரா, 40-50 பேர். நம்மளும் ட்ரெயினில் இப்படி யாத்திரையெல்லாம் போவோம் இல்லையா, கொஞ்ச நேரம் பாட்டு பாடுவோம், நிறைய நேரம் தூங்குவோம், மீதி நேரம் சாப்பிடுவோம், அப்புறம் வம்பு கதையை பேசுவோம். இப்படி தானே யாத்திரை. அப்புறம் கோவிலில் போனால் கண்ணத்தில் போட்டுக்கணும். நான் குத்தமாக சொல்லலை, நம்முடைய பழக்கத்தை சொல்ல. அவன் உட்காந்து வாசிச்சுட்டே இருக்கான், பாடிட்டே இருக்கான். சரீரம் களைச்சி போய் தூங்குறாள் ஒழிய வேற விஷயத்தில் மனசு போகவே இல்லை. என்னடா நான் கிச்சாவை வளர்க்கலாம். இப்போ ஆற்றுல ஒரு கை குழந்தை இருந்தா வச்சுக்கோங்களேன், பெருசாக வம்பெல்லாம் பேச மாட்டோம். குழந்தை அழகு டிவி பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நம்மெல்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளே ஒருத்தன் அழறான், என்ன கவனியே, கொஞ்சம் நாமஜபம் பண்ணேன், கொஞ்சம் நாமஜபம் எழுதேன், கொஞ்சம் பாகவதம் வாசியேன், கொஞ்சம் பஜனை கேள, கொஞ்சம் நேரம் என்ன தியானம் பண்ணேன்னா அவனை அழ விட்டுட்டு நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம். அவன் அழுது 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 கதறான், அச்சோ என்ன கொஞ்சம் கவனியே 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 கவனியே. இது இல்லாமல் துக்கம் கவலைகள் வியாதிகள் இதுக்குள்ள ஒரு வஸ்து இருக்குன்னு மறந்தே போயிடுது. இந்த ஸ்மரணையே இல்லை. உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்கான், வருந்தாதே நான் இருக்கேன்னு இருக்கான். அப்ப அவனை அனுபவிக்கணும், அவனை கண்டுக்கணும், அவனை கொண்டாடணும். வல்லபாச்சாரியா நன்னா கண்டுக்கிறா, உள்ளுக்குள்ள கிருஷ்ணன் நன்னா விளையாடுறான். நிஜமாவே நம்ம அத்தனை பேருக்குள்ளயும் பகவான் இருக்கான். கூடுதலா குறைச்சலா இல்லவே இல்லை. நன்னா ஞாபகம், ஒருத்தர் கூடுதல் ஒருத்தர் குறைச்சல் கிடையாது. அதாவது அனுபவிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கூடுதல் குறைச்சல உரிய சத்தியமா சைஸ் ஒண்ணுதான். அழகா எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆண்டாளுக்குள்ள எந்த கண்ணன் இருந்தானோ, நீரா எந்த கிருஷ்ணன் அனுபவிச்சாலோ, அதே சுவாமி பூரணமா நமக்குள்ளேயும் இருக்கா. துளி கூட மாற்றமே கிடையாது. இதை நீங்க அனுபவிக்க அனுபவிக்க நன்னா புரியும். மற்ற விஷயங்கள் அனுபவிக்கும் பொழுது இது தெரியல. அஜாமீனுக்கு தெரியல பாருங்க, 88 விட்டுட்டான். 88 கழிச்சு அவன் பார்க்கறான், அப்பயும் அந்த சுவாமி அப்படியே இருக்கான். அச்சோ எனக்குள்ள இருக்கிற இவரை விட்டுவிட்டு பிள்ளைகிட்ட போய் மனசை விட்டுவிட்டேன்னு அப்புறம் ஆரம்பிக்கிறான். 88 விட்டுட்டு நாராயணன் ஆரம்பிச்சுட்டா பகவான உள்ள பார்த்துட்டான், மோட்சம் அடைஞ்சிட்டான். இப்ப ஆரம்பிச்சா கூட பார்த்துடலாம், இந்த க்ஷணம் ஆரம்பிச்சா கூட இன்னைக்கு ராத்திரியே பார்த்துடலாம், இன்னைக்கு நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சா கூட உரலோட கட்டி போட்டுடலாம், இன்னைக்கு நாமஜபம் பண்ணா கூட ராசக்தியில ஆடிடலாம், இன்னைக்கு நாமஜபம் பண்ணா கூட மடியில படுக்க வச்சுட்டு பாலை கொடுத்துடலாம் யசோத மாதிரி, இன்னைக்கு நாமஜபம் பண்ணா கூட தேவக்கி மாதிரி கர்ப்பத்தை சுமந்துடலாம், இன்னைக்கு நாமஜபம் பண்ணா சுவாயம்பூமனு சதரூபா மாதிரி வராகமூர்த்தி பிரளயத்துல இறங்கறத பார்த்துடலாம், இன்னைக்கு நாமஜபம் பண்ணா விஸ்வாமித்திர மாதிரி ராமனை காட்டுக்கு கூட்டிட்டு போய் ராமானு கூப்பிடலாம், ராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இன்னைக்கு கர்மாவர் பகவானுக்காக பண்ண ஆரம்பிச்சா கூட, இப்ப ஆரம்பிச்சா கூட ஜனகர் மாதிரி ராமனை மாப்பிள்ளையா அடைஞ்சிடலாம். இன்னிலேந்து ஓம் நம பகவதே வாசுதேவா சொன்னா கூட 5 துருவனை மாதிரி பார்த்துடணும். இன்னிலேந்து ஓம் நமோ நாராயணாய சொல்லிட்டு இருந்தா பிரல்லாதன் போல பிரபு அனுபவிச்சா. இப்ப போனதெல்லாம் போட்டோம், தொடர்ச்சி போடுவோம். பக்தி விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது, பண்ண நல்லது கெட்டது, பாபம் புண்ணியம், சரி தப்பு எல்லாம் தூக்கி போடுவோம். ஏற்கனவே பண்ண பக்தி நாமஜபம் அது மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க, அது மட்டும் சேஃப் டெபாசிட். மற்ற எல்லாம் குப்பை, மற்ற எல்லாமே நீங்க இது வரைக்கும் சேர்த்தது எல்லாம் குப்பை. ஆற்றுக்கார் உள்பட, பொண்டாட்டி உள்பட, பந்துக்கள் உட்பட எல்லாமே குப்பை. பிராரப்த கர்மாவுடைய இன்னொரு பரிமாணம் நன்னா ஞாபகம், கடினமா சொல்றேன்னு நினைச்சுடாதீங்கோ. பிராரப்த கர்மாவுடைய இன்னொரு பரிமாணம் அவ்வளவுதான். கை கால் கொண்டு நம்மளோட நடந்துட்டு இருக்கு, கை கால் கொண்டு நம்மளை படுத்துறது அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த கணத்திலே பகவத் ஸ்மரணம், ஹே பத்மநாபா, ஹே வராகமூர்த்தி, ஹே கிருஷ்ணா, ஹே குருவாயிரப்பா, இன்னிலேருந்து எனக்கு பக்தியை கொடு, இன்னிலேருந்து பக்தத்ரி போல பக்தி பண்ணணும், சுவயம்புவனு போல பக்தி பண்ணணும், பிரஹல்லாதன் போல பக்தி பண்ணணும், சைத்திரி மகாபிரபு போல பக்தி பண்ணணும், மீரா போல பக்தி பண்ணணும், ஆண்டாள் போல பக்தி பண்ணணும், கோப குழந்தைகள் போல பக்தி பண்ணணும், கோபிகைகள் மாதிரி பக்தி பண்ணணும், யசோதா மாதிரி பக்தி பண்ணணும், தேவக்கி மாதிரி அனுபவிக்கணும். டெய்லி இப்படி கேட்டுட்டே வாங்கும், எனக்கு இது வேணும் இது வேணும் எல்லாம் கேட்கணும் இல்லையா. தீபாவளிக்கு அந்த புடவை வேணும், தீபாவளிக்கு ட்ரெஸ் வேணும், தீபாவளிக்கு புது மாப்பிள்ள மோதிரம் வேணும், எல்லாம் கேட்கணும், தீபாவளிக்கு போனஸ் வேணும். இந்த தீபாவளிக்கு கிருஷ்ணா நீ வேணும்னு கேளு, நிறைய கேட்டுடும். தீபாவளிக்கு ஸ்வீட் வேணும் என்னெல்லாமோ கேட்டுடும். இந்த தீபாவளிக்கு கிருஷ்ணா நீ வேணும், உன்னை நான் அனுபவிச்சே ஆகணும், எனக்கு தீபாவளிக்கு நீ பிரத்யக்ஷமா காட்சி கொடுக்கணும், எங்காத்துல நீ வந்து என் கூட தீபாவளி கொண்டாடணும். இந்த தீபாவளியிலேருந்து அதுக்கு முன்னாடி கூட வச்சுக்கோங்க, தீபாவளி ரொம்ப லேட்டாக வேண்டாம், இல்லையிலேருந்து கூட இந்த தீபாவளி கிருஷ்ணனோட கொண்டாடும், இந்த தீபாவளி வராகமூர்த்தியோட கொண்டாடும். சும்மா மானசீகமாக இல்லை, பிரத்யக்ஷமாக அவர் கையில் ஒரு வெடியை கொடுத்துட்டு கையில் கம்மி மத்தாப்பை கொடுக்கணும், அவருக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸை வாங்கி போடணும், அவருக்கு ஒரு ஸ்வீட்டை ஊட்டி விடணும், பல்லில் ஓட்டிட்டு ஸ்வீட்டை நம்ம எடுத்து சாப்பிடணும், என் பெரிய பல்லோன வராகமூர்த்தி. அதனால் காக்கா கடியெல்லாம் அவரே கடிச்சு கொடுக்க சொல்லலாம், பொறிவிளங்கா உண்டு வராகா அவர் கடிக்கடி அவரே ஒரு கடி கடிச்சு கொடுத்துருவோம். அப்படி அனுபவிக்கணும், அனுபவம் பக்திங்கிறது அனுபவம், அனுபவம் அனுபவம், அந்த மாதிரி அனுபவிக்கணும். அனுபவிச்சார் வல்லபர், அந்த அனுபவத்தில் வந்ததுதான் மதுராஷ்டகம். அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். மதுரம் இது எல்லா சுகர் பேஷண்ட்டுக்கும் ஒத்துக்கிற மதுரம், லோ சுகரோ பி ஹை சுகரோ கேரண்டியா நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய மதுரம், ஆடட் ஃப்ளேவர்லாம் கிடையாது, அப்படியே ராவான ஒரு மதுரம், பிரளயத்துல கூட கசக்காத மதுரம், அந்திம காலத்துல கூட தித்திக்கிற மதுரம். அதனாலதான் அஜாமில நாராயணான்னு கத்தினா அப்ப கூட திட்டிச்சுதான், பண்ண பாவங்கள் எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு மதுரம். புஸ்தகம் இன்னிலேருந்து புஸ்தகம் கொண்டு வரல, யாராவது வேணா நாலு அவள் புஸ்தகத்தை கொண்டு வாங்க, ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஒரு எட்டு ஸ்லோகம் தான், டெய்லி படித்து ஒவ்வொரு தடவை படித்தோம் வச்சுக்கோங்களேன், அது எல்லாத்தையுமே கயிறாக கட்டி பகவானை கட்டி போட்டுடலாம். இனிமேல் பாகவதம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒரு கயிறாக எடுத்துக்கோங்க, அடுத்த ஸ்லோகத்தை அதையும் கட்டி போடுவோம், கட்டி போட்டு கட்டி போட்டு கட்டி போய் 18,000 ஸ்லோகத்தையும் கயிறாக கட்டி, ஏன்னா 18 அடி பத்மநாபனை கட்டுறதுக்கு 18,000 அடி கயிறு வேணும், 18,000 ஸ்லோகத்தையும் கயிறாக கட்டி பத்மநாபன் ஒரு கட்டு கட்டி உரலோடலாம் கட்டப்படாது, இன்னொரு பக்கம் நம்மளை கட்டி வச்சுடணும், அவன் ஓடினா ஓடுவோமே, இழுத்தா இழுத்துட்டு போட்டோமே, ஒரு கயிறு அவனை கட்டணும், இன்னொரு பக்கம் நம்மளை கட்டிக்கணும். அப்போ கட்டினா யமதர்மராஜாலாம் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கார், கயிறு கட்டி வச்சிருக்கார், வந்துலாம் போட வேண்டாம், அஜாமியன் மாதிரி வந்து போட வேண்டியதுலாமே நம்ம யாருமே இல்லை, அட்வான்ஸாக அப்போதைக்கு இப்போதே போட்டு வச்சிருக்காரு, இழுக்க மட்டும்தான் பாக்கி இருக்கு, போட்டு வச்சிருக்காரு கழுத்து ஒரு சுருக்கு கயிறு போட்டிருக்காரு, அவ்வளோதான். அசாமினுக்குலாம் வந்து போட்டான், நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் அவர் முன்னாடியே போட்டு வச்சுட்டார், நம்மளை பற்றி நல்லா தெரியும். பகவானை கட்டி போட்டுடணும், இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பகவானை கட்டி போடுறதுக்கான ஒரு கயிறு. அதரம் மதுரம், சரியா பகவான் ஆரம்பிச்சா திருவடியிலேருந்து தானே ஆரம்பிக்கும், பாதம் மதுரம்னு ஆரம்பிக்கும், அவருக்கு அதரம் மதுரம்னு தொடரணும். குட்டிக்குச்சா உதடு, இந்த குழந்தைகள்லாம் அதோட உதடே அழகு, அதுக்கு அப்படியே ஓரத்தை எச்சில் விழுகும், ஆனால் அதான் அழகாக இருக்கு, அது அச்சுன்னு தும்பும், தும்பும் மாதிரி நம்ம கையெல்லாம் மூடிக்காது, மேலெல்லாம் ஜலம் தெளிக்கும், அதான் அழகு. அதுக்கு ரெண்டு தெத்து பல் முளைச்சிருக்கும், அதான் அழகு. அதுக்கு ஒரு பல் உடஞ்சிருக்கும், அதான் அழகு. அது சாப்பிட தெரியாமல் பாதி ஒழுகும், அதான் அழகு. பாதி மின்னும் ஒழுங்கும், வார்த்தையை தப்பாக பேசும், குழந்தைக்கு எதிராக ரொம்ப அழகுன்னா அதனுடைய அதரம் தான். அந்த மாதிரி கிச்சாக்கு அதரம் மதுரம், அவ்வளவு அழகான ஒரு அதரம். எத்தனை அழகுன்னா, குலசேகர வாழ்வார் சொல்றார், திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு சொல்றார், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். பவளவாயா சகசவேல்னு செங்கனிவாய். திருக்குறுங்குடி பெருமாளை பார்த்தோம்னா நல்லா கலர்ஃபுல்லா இருப்பார் பெருமாள். இந்த பெருமாளை பார்த்துட்டு நம்மாழ்வார் சொல்றார், எஞ்ஞனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர், மங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் மேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. செங்கனிவாயோட மனசு ஓடுறதே 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 அப்படின்னு அவ்வளவு அழகா அந்த செங்கனிவாய். அதுவும் இந்த வெண்ணையெல்லாம் திருடி சாப்பிட்றது பாருங்க, அந்த சமயத்தில் அனுபவிக்கிறார் குலசேகர ஆழ்வான். முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டுண்ணும் முகிழம் சிறு தாமரை கையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் செஞ்சிறுவாய் நெளிப்பதும் அப்படின்னு உதட்ட பிதுக்கிறான். அம்மா அடிக்கிறேன்னு கையை ஓங்கினோன்னு அப்படி மூக்கை உறிஞ்சிண்டு இது உதட்ட அப்படி பிதுக்கிறதான். அது பிதுக்கும்போது ஓரத்தை அப்படி தயிர் ஒழுகிறதான், அத அப்படின்னு நாட்டில் இழுத்துக்கிறதாம். வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதுவும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே. எல்லை காண முடியாத இன்பத்தின் இறுதிய யசோதா பார்த்துட்டாளாம். அவ்வளவு அழகா நான் சாப்பிடவே இல்லைன்றானும் மன்னத்தினுடான் அப்படின்னு ஓடி போய் யசோத கிட்ட சொல்றான். யசோத ஓடி வந்து பார்த்தா, பயலே மன்ன திண்ணியாடா நாகம் பக்ஷிதவானம்ப அப்படின்றான். சீச்சி நான் போய் தின்னுவேனா? யசோத அது உதட சுழிக்கிற அழக பார்த்தேச்சி, என்னமா பேசுறது சமத்து குஞ்சனும். உடனே பலராமன் அம்மா நம்பாதே போய் சொல்றான். அவ விட்டுருப்பா தேவேனு கெடுத்ததெல்லாம் பலராமன் தான். அம்மா அம்மா என்னடா சத்தியம் பண்ணி சொல்ல, நாகம் பக்ஷிதவான் அம்ப தலையில வர கை வச்சுக்கணும். நாகம் பக்ஷிதவான் அம்ப, நான் சாப்பிடவே இல்லை, நான் சாப்பிடவே இல்லை, நான் சாப்பிடவே இல்லை, பொய் சொல்றான். பொய்னு சொல்லும்போது வாயில் சுழிக்கிறதாம் பொய். நாகம் பக்ஷிதவான் அம்ப, அம்மா அம்மா. இந்த குழந்தைகள் அம்மான்னு சொல்லும்போது அந்த வாயு அவ்வளவு அழகா இருக்கும். அது பதினெட்டு அம்மா அப்படின்னு 18 வயசு ஆயிட்டு அப்பயும் அம்மாவுக்கு அழகாத்தான் இருக்கு. அம்மாவுக்கு அப்பயும் ஒரு பெருமை, வயசு 18 ஆயிடுத்து, எல்லாம் நான் தான் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு, அது ஒரு பெருமை அம்மாவுக்கு. அப்பாக்களுக்கு எல்லாம் பொண்ணு மேல ஆசை ஜாஸ்தி, அம்மாக்களுக்கு எல்லாம் புள்ள மேல ஆசை ஜாஸ்தி. என்ன பண்ணாலும் என் புள்ள அப்படின்னு அவ குழந்தைகள் அம்மா அப்படின்னாலே தலையை தடவ போறதுன்னு அர்த்தம். ஆனா அந்த அம்மான்ற வார்த்தைக்கு எத்தனை பேரும் மயங்கிடுறா இல்லையா? அந்த மாதிரி நாகம் பக்ஷிதவான் அம்ப, அம்மா நான் சாப்பிடவே இல்லைம்மா. உடனே வீராப்பா வேணா நான் வாயை திறக்கிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு. எப்பவுமே பொய் சொல்றவா ரொம்ப தைரியமா பேசுவா, உண்மை பேசுறவா தான் யோசிச்சு யோசிச்சு பேசுவா, பொய் பேசுறவா தைரியமா பேசுவா. தைரியமா பேச நாகம் பக்ஷிதவான் அம்ப, நான் அவனே வாயை திறக்கிறேன் பார்த்துக்கோயேன். யசோதன் வாயை திறடா பயிலு எதிர்பார்க்கவே இல்லை. கிருஷ்ணனுக்கு பெரிய ஷாக் யாரு கொடுத்தானே? யசோதான். கிருஷ்ணனுக்கு அவன் லைஃப்ல பெரிய ஷாக் யாருன்னா யசோதான். அறி ஒன்றும் இல்லாத ஆயிடுச்சு, திடீர்னு என்ன பேசுவானே தெரியாது. சாமி வந்த மாதிரி பேசிடுவான், சரிடா கொண்ட வாயை திறடான்னுட்டா. ஏன்னா பின்னாடி ஒரு சாமி நிற்கிறது, பலராம் சாமி. பலராம் சாமி சொல்லிடுது, வாயை திறந்து பார்க்க சொல்லி பாரு 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 பாரு. உடனே அவன் சொன்னவனே ஆ வாயை திறக்கிறேன் பாருன்னுட்டா. உடனே யசோத அப்படியே சொன்னவனே ஆனு வாயை திறந்தான். வாயில மண் இருக்கான்னு பார்த்தாளாம், மண்ணும் சேர்ந்து இருக்கான். மண் மட்டும் இல்லை, மண்ணோட சேர்ந்து பஞ்சபூதங்கள் பஞ்ச இந்திரியங்கள் எல்லாம் இருக்கு. சமஸ்த லோகமும் இருக்கு, ஆகாசம் இருக்கு, பூமி இருக்கு, எல்லாம் இருக்கு. யசோத பார்த்துட்டாளா மயங்கி போயிட்டா. இது இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு யசோத வேற தெரியல, அதுக்குள்ள ஒரு கிருஷ்ணன் வேற தெரியணும். லோகம் தெரியறதா, வெண்ணெய் தெரியறதா, இல்ல வெண்ணெய் திருடுற அழகு வேற தெரியுது. இங்க வாயை காட்டின்னு இன்னொருத்த வெண்ணெய் வேற திருடிட்டு இருக்கான். யசோத பார்த்தா டக்குன்னு காட்சியை மாத்திட்டான். மறந்து போய் பகவான் பார்க்கணும், ஓ வெண்ண திருடர்லாம் காட்சி காட்டி காட்டி கொடுத்துட்டோமே. உடனே அழகா சிவபெருமானை காட்டினா, பிரம்மதேவரை காட்டினா, எல்லாரும் உள்ளுக்குள்ளே இவளை பார்த்து கை கூப்பிடான், இவளும் கை கூப்பிடான். ஏன்னா என்னத்தவம் செய்தனை யசோதா, இந்த வாய்க்குள்ள எத்தனையும் நீ பாதுடியே சமஸ்த லோகங்களையும் அடக்கி வச்சுருக்கானே. யசோதா தன்னையும் பார்த்தா, என்னடானா அந்த வாய்க்குள்ளதான் நாமும் இருக்கும், பயப்படவே வேண்டாம், எங்கேயோ இல்லை சுவாமி, எங்கேயோ கண்ணை கட்டி நம்மளை தள்ளி விடலை, அவனோட வாய்க்குள்ள பத்திரமா நம்மளை வச்சுட்டு இருக்கான். எப்படி இந்த வாய்க்குள்ள அந்த கடலை உண்டி எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அழகா சாக்லேட்லாம் அப்படி ஓரத்தை வச்சு தப்பின்னு இருப்போம் இல்லையா, ரெண்டு உபன்யாசம் பண்ணுவோம் ஓரத்தை குறுமலை கடைக்கிண்டே சாரை குடிச்சுண்டு அந்த வாய்க்கு அப்படி அடக்கி வச்சுப்போம். அந்த மாதிரி நம்மளை எல்லாம் பூமி எல்லாம் வாய்க்குள்ள சாக்லேட் மாதிரி வச்சு அடக்கிண்டு சாரத்தை கிரகிச்சுண்டு பாவகிராகி ஜனார்தன சாரகிராகிப்ப சாரத்தையும் கிரகிச்சுண்டு அப்படியே ஆன்னு காட்டினான். யசோத மயங்கி போயிட்டா, தோத்து போயிட்டா, கையை கூப்பிட்டு ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணிட்டான். பகவான் சிரிச்சான், ஐயா அம்மா ஏமாந்து போயிட்டாளே அப்படின்னு. அடுத்த க்ஷணம் வாயை சாதாரணமா காட்டிட்டான், யசோத பயந்து போயிட்டான். அண்ணிலேருந்து அகரம்னால பயமா இருக்கு யசோத. ஆனா ராத்திரி எல்லாம் சிரிக்கிறாளாம். அந்த கோபுரம் எழுதி கேட்கிற என்ன ஆச்சுன்னா, கிச்சா வாய்க்குள்ள நான் என்னென்னவோ பார்த்தேன், அந்த கோபுரம் போய் பாருங்கோன்னுட்டான். அந்த கோபுரம் என்னடி இருக்கு வாயில பாருங்களேன், ஆணு காட்டினான். பல்லு நாக்கு உள்நாக்கு தொண்டையெல்லாம் தெரியுது. ஏ குழந்தை உள்நாக்கு நன்னா இருக்குடி, தொண்டை என்ன சக்கச்சவேல் இருக்கு, பல்லு மணி மணியா முத்து முத்தா இருக்கு. யசோத கூட்டு பயில எங்கவா, அம்மா கிட்ட ஆ காட்டு வேண்டாமா, அப்புறம் நீ எதையோ பார்த்தேன்னு ஊர் முழுக்க சொல்லிட்டு இருக்கு. கோபிகள் அண்ணிலேருந்து ஆ ஆ ஆன்னு காட்ட சொல்கிறான். இப்பெல்லாம் அவன் கொட்டாய் விட்டான்னு குழந்தைகள்லாம் எட்டி பார்க்குறது. சாதாரணமாக மாடு மேய்க்க போனான்னு அவன் கொட்டாய் விட்டா குழந்தைகள்லாம் சொட்டுக்கு போடும். இப்பெல்லாம் குழந்தை ஆ நான் பார்க்குறேன் பகவான் ஆ ஆ அப்படின்னு. இல்லை உன் வாயில் உங்கள் அம்மா என்னமோலாம் பார்த்தாளாம், காணாதது கண்டதெல்லாம் பார்த்தாளாம், என்னோட காது தோடு காணோம், கிச்சா வாயில இருக்கான்னு பார்த்து சொல்லுன்னு அவன் அம்மா சொன்னாலே எழுதி பார்க்கறது. எங்க இருக்குன்னு தெரியல பாருங்கிட்டான். அன்னிலேருந்து இந்த மை போட்டு ஜோசியெல்லாம் பார்ப்பால வெத்தலை இல்லை, அந்த மாதிரி ஆத்ததான காரணம் கிச்சா அங்க வாயில கொஞ்சம் ஆ காட்டேன். ஒரு பாட்டி சொல்ல கோந்த ஆ காட்டு லட்டு போடுறேன். பகவான் சொன்னோம், நீ கோயில குடு நான் பார்த்துக்குறேன். அன்னிலே பகவான் இப்படியே வாயை மூடிட்டே வரும், ஏண்டா நான் பல்லு வலிக்கிறேன், உனக்கு பல்லு வலிக்காது, ஒன்னால அடுத்த வாழ்க்கை தானே வலிக்கும், இப்படி எதெல்லாம் சொல்ல உடனே கிச்சிட்டு போடுவோம் எட்டி பார்க்கறாள். ஏதானும் தெரியறதா, யாருக்கு எது பயமோ அதை காட்டுறான். யாரோ ஒத்தி ஆடு பார்த்தா உள்ளுக்குள்ளே பாம்பு புஷ்ஷுன்னு சீர்றது. அன்னையில அவன் கிருஷ்ண வாயை பார்க்கறதே விட்டுட்டான். அவ்வளவு அழகான செங்கனிவாய் யசோத அவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கா, ரெண்டு தடவை பார்த்துருக்கா. பால் குடிச்சுட்டு ஒரு தடவை கொட்டாவி விட்டு தூங்குற சமயத்துல வாய்க்குள்ள உலகத்தை பார்த்தான். ரெண்டாவது தடவை மண்ணை தின்னுட்டு வாயை திறந்து காட்டும் போது பார்த்துட்டான், ஐயே பிரபோ அந்த அதரம் எவ்வளவு மதுரமா இருக்குப்பா, அந்த அதரத்தை எனக்கு காட்டப்படாதா, அந்த செங்கனி வாய் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் திட்டி திருக்குமோ மறுப்புகித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாடி வெண்சங்கிய ஆண்டா சொல்றா, ஏ அதரமே இவ்வளவு அழகானி கிருப பண்ணிட்டு இருக்காய், அந்த அதர சுவை என்னன்னு ஏ சங்கே நீ சொல்ல காட்டிக்கூடேன்னு மயங்குறாள். அதரம் மதுரம் அத்தனகான ஒரு அதரம், அதுவும் ராதே 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 அப்படின் பொழுது அந்த வாய் திறந்து மூடுறது அத்தனை அழகா இருக்கும். வால்மி ஸ்ரீமான் ராமனை பத்தி வால்மீகி சொல்றார், ராமன் வாயை திறந்து பேசினா அப்படிதா இருக்குன்னா தாமரப்பு திறந்து திறந்து மூடுற மாதிரி இருக்கும், வார்த்தையும் மதுரமா இருக்கு, அந்த வாய் திறந்து மூடுறது அழகா இருக்கு. இந்த குழந்தை நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்னு அந்த சொப்பு வாயை திறந்து பேசுறது பாருங்க, அப்படியே மனசு தோத்து போடு. பெரியவா சொல்லும் பொழுது பார்த்தா ரசமா இல்லை, சின்ன குழந்தை பேசும் பொழுது ஐயோ பாரு அப்படி பண்றது பாரு அப்படின்னு அப்படின்னு. அப்ப அதரம் மதுரம் அது செங்கனி வாய் கிள்ளி வாயில போட்டுக்கலாம் போல இருக்கான். தேகு சம் துக்காராமுடைய பிறந்த ஊர், அங்க ஒரு பாண்டரங்கன் உண்டு, துக்காராம் வம்சத்துக்காகவே வந்த பாண்டரங்கன். ஒரு சந்தர்ப்பத்துல துக்காராமுடைய மனைவியுடைய மாட்ட திருடர்கள் திருடிட்டு போகலான்னு பிளான் பண்றான். ரெண்டு பேர் வந்து திருடிட்டு போறான் அவன் மாட்டை. ஆனா அவன் ஊர் எல்லைக்கு போகும்போதெல்லாம் கையில குண்டாந்தடி வச்சுட்டு ஒரு கரும்பூதம் நிக்கிறது, கனகரேல் ஒரு பூதம். யார்? மகத்பூதம். கிருஷ்ணன் தான், பாண்டரங்கன் தான் நிக்கிறான். இவன் எல்லாவற்றையும் சுத்தி சுத்தி பார்த்தா ஊரை விட்டு வெளில போக முடியல. அப்ப கடைசியில பொழுது விடுகிற சமயம்னு சொல்லி நேர துக்காராம் திருவடிகளிலேயே வந்து விழுந்தான். அவர் பஜனை பண்ணிட்டு இருக்கார் கோவிலில். துக்காராம் கேட்டார், என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் உங்க ஆத்து மாட்டை திருடிட்டு போனோம், ஆனா தேகு எல்லையை தாண்ட முடியல, ஒரு பூதம் வந்து எங்களை பயமுறுத்துறது, தயவு செய்து அந்த பூதத்துக்கிட்ட எங்களை காப்பாத்துமோன்னு. எங்கடா நான் வாசல்ல நிக்கிறதுன்னு, வாசல்ல பூதம் நிக்கிறது, இடுப்புல கையை வச்சுட்டு பாண்டுறங்க நிக்கிறது. உடனே அவர் கண்கள்ல கண்ணீர் வழியறது, தோன்றங்கா எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டியா, எங்கிருந்தோ வந்தான் இதை ஜாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன்றான். நிஜமாவே நம்ம வெளியூர்லாம் போறோம், வெளியிடங்கள்லாம் போறோம், இத்தினோண்டு பூட்ட நம்பியா போயிட்டு இருக்கோம், சேவகனா பிரபு நிக்கிறான். எப்படி மகாபலிக்கு காவல்காரனா திரிவிக்ரமன் நிக்கிறான் பாருங்கோ, அந்த மாதிரி நம்முடைய சொத்துக்கு, நம்முடைய குழந்தைக்கு, நம்முடைய வம்சத்துக்கு காவல்காரன் பகவான். நன்னா ஞாபகம். பிரகல்லாதன் பண்ண பக்திக்கு இன்னி வரைக்கும் பிரகல்லாத வம்சத்துக்கு காவல் காக்கணும். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஏதோ ரக்ஷப்பட்டு ஓடிட்டு இருக்கோம், எத்தனையோ நஷ்டம், எத்தனையோ கஷ்டம். எங்கேங்கிற ரக்ஷன்னா, நம்ம அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ பண்ணா பாருங்க ஒரு பக்தி, அவ சொன்ன பாகவதமோ அவ ஜபிச்ச கிருஷ்ண மந்திரமோ. இன்னைக்கு என்னடான்னா, நமக்கு கிருஷ்ணன் செக்யூரிட்டி கார்டா நின்று இருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் நின்று இருக்கான், அதனாலதான் ரக்ஷப்படுறோம். அதனால எனக்கு யார் ரக்ஷன் நினைக்காதீங்க, ரக்ஷகன் பிரபு இருக்கான், கவலையே பட வேண்டாம். எல்லா சமயத்திலையும் ரக்ஷகன் இருக்கான், அந்திம காலம் வரைக்கும் நம்ம இன்சூர்டு, கவலையே பட வேண்டாம். தைரியமா இருங்கோ, நம்பிக்கையோட இருங்கோ. என் குழந்தைய யார் காப்பாத்துமான்னு கேட்க வேண்டாம், பகவான் ரக்ஷகன். சுனீதி குழந்தை துருவனுக்கு யார் ரக்ஷகன் காட்டல? பகவான் ரக்ஷகன். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற யாருமே கிடையாது. தைரியமா இருக்கு, அத்தனை ஆச்சரியம் பகவான் நம்மள அழகா ரட்சிச்சுருக்கான். ரக்ஷகன் மீன் போகாத பலம் உடையவன், மாமேகம் சரணம் பிரஜன் ரக்ஷகன், அத்தனை விசேஷமான ரக்ஷகன். அப்ப துக்காராம் கதர்றார், இப்படி ரக்ஷகனா நிக்கிறியேப்பா அப்படின்னு கதர்றார். பகவான் சொல்றான், நீ என்னையே நினைச்சுருக்க, இப்ப யோக க்ஷேமம் மகாந்தியகம், நம்ம வேற ஒண்ணுமே நினைக்க வேண்டாம். நம்ம என்ன பண்றோம், நிறைய கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கோம். அவசியமே கிடையாது, நீங்க பாட்டுக்கு ஹாய பகவான் நினைங்கும், அவர் சின்சியரா உங்க குழந்தைய பார்த்துக்கணும். சுனீதி, மதாலசா, கைகேயி, இவெல்லாம் பகவஸ்மரணையே பண்ணும், அவ குழந்தைய பகவான் பார்த்துட்டான், சந்தேகமே வேண்டாம். எதுவா வேணா இருக்கட்டும், பக்தி இருக்கு, நாமஜபம் இருக்கு, பகவான் இருக்கான். நீங்க பாட்டுக்கு தியானம் பண்ணா பகவான் காப்பாற்றுவான், எப்படியோ காப்பாற்றுவோம். மகாபலிக்கு கிட்ட போறான் பகவான், தானம் வாங்கிக்க, டென்ஷன் யாருக்குறான்னா பகவானுக்கு தான் இருந்துச்சு. ஐயோ பிரஹ்லாத வம்சமாச்சு, தோத்து போயிடப்படாதே, தோத்து போயிடப்படாதே, புத்தியை யாரும் கெடுத்துடப்படாதே. அதனால பகவான் தேவேன்னு போய் நிற்கிறான், வாமனமா போய் நிற்கிறான். சரியா நேரடியா விஷ்ணுவா போயிருந்தா கூட மகாபலி கொடுத்துருப்பான், பெருமாளுக்கு டென்ஷன். அதனால மகாபலிக்காக வாமனமூர்த்தி வேஷம் கொண்டு போனான், கூடி குறுகி போய் நிற்கிறார். என் பிள்ளை தோத்திரப்படாதே, என் பக்தனுடைய வம்சம் தோத்திரப்படாதே. மகாபலி தானம் விட்டவொன்னு ஐயா வளர்ந்துட்டான், பிளான் பண்ணிலாம் வளரல, தானா வளர்ந்துட்டான், மனசு பெருசாய். ஏன்னா என் பக்த பிரஹ்லாதனுடைய வம்சம் தோத்து போகாது. கௌந்தேய பிரதி ஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. அப்பயே அபிமன்யுவை காப்பாத்துல, அப்பயே திரௌபதி பசங்களை காப்பாத்துறது கேள்வி வருது. அவளுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையை முடிச்சு மோட்சம் கொடுத்துட்டான், இது போதும். இந்த உலகத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டான், இதுக்கு மேல பாக்குறதுக்கு என்னோட அனுகிரகம் ஒண்ணுதான், பாக்கியில அழிச்சுட்டு போயிட்டான் உபபாண்டவர்கள். அதே பரிசுத்துக்கு கொஞ்ச நாள் ஆயுஷை கொடுத்தான், பாகவதம் கேட்க வச்சான், அழகா மோட்சத்துக்கு அழிச்சுட்டு போயிட்டான். அப்ப அந்த பக்தி காப்பாத்து. அந்த மாதிரி துக்காராம் கதர்றார், அழகா பஜனை எல்லாம் முடிஞ்சது. ஆத்திர போய் மனைவி கிட்ட சொன்னா, நீ இப்ப பார்த்தாலும் பாண்டகனை திட்டிகிட்டே இருக்கியே, இன்னைக்கு உன் மாட்டை காப்பாத்தினது பாண்டுரங்கன், நீ உள்ளன்போட மானசீகமா அழகா ஆத்மார்த்தமான பக்தியோட ஒரே ஒரு டம்ளர் நீ பால் கொடுத்தா பாண்டுரங்கனுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு. அவளும் பார்த்தா சரி மாட்டை காப்பாற்றி கொடுத்துருக்கான், போனா போது ஒரு டம்ளர் தானே அப்படின்னு கொடுத்துட்டான். இவர் அழகா பக்குவமா பக்தியோட நாமஜபம்லாம் சொல்லி அபங்கம் சொல்லி கல்கண்டு போட்டு அபங்கத்தையே கல்கண்டா போட்டு பாண்டுரங்கா குடிடான்னு மடக்கு 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 நல்லா குடிச்சுட்டான். ரொம்ப டேஸ்டியா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் எம்மி எம்மியா இருக்குன்னு. உடனேயே துக்காராம் பார்த்தார், அடுத்த நாளும் கேட்டார், ஒரு டம்ளர் பால் ப்ளீஸ் அப்படின்னு. உடனே துக்காராம் ஒரு டம்ளர் பால் ப்ளீஸ், சரி போனா போகுதுன்னு கொடுத்தான். மூணாவது நாள் ஆச்சு, பத்து நாள் ஆச்சு, பதினஞ்சு நாள் ஆச்சு. இந்த ஆவலின்னு பேர் துக்காராம் மனைவிக்கு, ஜீஜாயி இன்னொரு பேர் உண்டு அவளுக்கு. இப்போ பார்த்தா டெய்லி ஒரு டம்ளர் பால் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, தோணி போயிடுச்சு ஒரு டம்ளர் பால் வேஸ்ட்டாக போகிறது. இவன் காப்பாற்றுறதுதான் எவ்வளோ நாள் பால் கொடுத்தா சொன்னோம், டெய்லி டெய்லி பால் கேட்குறாரு சொல்லி தன் பசங்க கிட்ட கேட்டான். ஏண்டி உங்க அப்பா என்னமோ டெய்லி டெய்லி பால் கேட்கிறார், கொண்டு போய் அந்த கருப்பனுக்கு கொடுக்கிறார், அவன் குடிக்கிறானான் என்ன அவன் நான் அது சொல்ல அவன் குடிக்கிறானா என்ன அப்படின்னு. உடனே குழந்தை சொல்ல, ஆமா அம்மா அப்பா டெய்லி கொடுக்க கொடுக்க வாய திறந்து மடக்கு 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 நன்னா குடிக்கிறது. பானக நரசிம்மர்னு ஒருத்தர் உண்டு ஆந்திரால், அவருக்கு எவ்வளவு பானகம் கொடுத்தாலும் பாதி குடிப்பார், மீதியை கொடுத்துருவார், உள்ள கலக்கணும் சத்தம் வரும், நம்ம காது கொடுத்து கேட்கலாம். நீங்கள் ஒரு டம்ளர் கொடுத்தா பாதி பிடிச்சி மீதி கொடுத்து ரொம்ப நல்லது, கரெக்டாக நீ பாதி நான் பாதி, கரெக்டான டீல் அவர் தான். அழகாக ஒரு குடம் கொடுத்தாலும் பாதி பிடிப்பார் மீதி கொடுத்துருவார். பானக நரசிம்மர்னு ரொம்ப விசேஷமான ஒரு நரசிம்மர். அந்த மாதிரி என்னோட பிள்ளையார் பால் குடித்தார் இல்லையா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அது மாதிரி பாண்டக நன்னா பாலை குடித்தான். இவன் கேட்டா அப்படியா இதெல்லாம் வேற பண்ணுறானா, சரி நான் போய் கொடுத்து பார்க்குறேன்னு கிளம்பிட்டான். டென்ஷன் பாண்டங்கனுக்கு, இவ கொடுத்து குடிக்கலன்னா துக்காரம் பொய்யனாயிடுவார், இவ கொடுத்து குடிச்சா அவன் கிளம்பிடுவான். பிள்ளையார் ஒருத்தர் பால் குடிச்சா அவாவா கிளம்பினா இல்லையா, எங்க ஆற்றுல பால் பிடிக்கிறான், திருமுக்கில் பால் பிடிக்கிறான், டிவியில பால் பிடிக்க அவாவா கிளம்பினான். அதுக்கு பிள்ளையார் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும், அவர் பண்ண பெரிய தப்பா அன்னைக்கு பால் குடிச்சது தான். இன்னி வரைக்கும் எத்தனை ஆராய்ச்சி, அதுக்கு வேற நிறைய பேர் சயின்டிஃபிக்காக வேற ஆராய்ச்சி பண்ணான், கல்லுலாம் ரொம்ப காஞ்சி கிடக்கிறான் கொடுத்தோட குடிச்சு விடுத்துட்டான். பிள்ளையார் பார்த்தா குடித்தாலும் தப்பு குடிக்கலனாலும் தப்பு, பயம் வந்துருக்கு. அந்த மாதிரி பாண்டங்கனைக்கு ஒரு பால் எடுத்துகிட்டு போயிட்டான், கொதிக்க கொதிக்க இவளுக்கு பாவம் கிடையாது, கொதிக்க கொதிக்க பால் எடுத்துகிட்டு போயிட்டான். பாண்டகன் ஒரே டென்ஷன், இப்படி இப்படி பார்க்கணும், சுச்சோ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் தெரியலே 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 அப்படி தருவி மாதிரி புலம்ப ஆரம்பிச்சான் பகவான். அய்யோ ஐயோ வராளே வராளே என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் தெரியலே தெரியலே தெரியலே, குடித்தாலும் குத்தம் குடிக்கலனாலும் குத்தம் ஆச்சே அப்படி டென்ஷன் ஆகிட்டார். பெருமாளுக்கே டென்ஷன் கொடுக்குறவாள்லாம் இருக்கான் நாட்டில், பகு சம்சாரி டென்ஷன் ஆகிட்டார் பெருமாள், பாண்டகன் செம்ம டென்ஷன் ஆகிட்டார். ருக்மிணி பிராட்டி இப்படி பார்த்தா சந்தோஷம் அவனுக்கு, ஆஹா ராதிகாவை கூப்பிடுறா சத்தியமாமாவை கூப்பிடுறா, பருகோடி 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 என்னென்ன ஊரில் இருக்கிறவர்களும் டென்ஷன் கொடுக்குறாரோண்ணா, இவருக்கும் டென்ஷன் கொடுக்க ஒருத்தி இருக்கார். சிசுபாலனுக்கு டென்ஷன் ஆகல சுவாமி, ஏன்னா நூறு திருக்குன்னா மோட்சம், இவருக்கு மோட்சம் கொடுத்தாலும் டென்ஷன், கொடுக்கலனாலும் டென்ஷன், குடிச்சாலும் டென்ஷன் குடிக்கலனாலும் டென்ஷன். பகவான் எவ்வளோ பாருங்க தர்ம சங்கடம்னா இதுதான் தர்ம சங்கடம். பாலை கொதிக்க கொதிக்க எடுத்து போகிறான். துக்காராம் கிட்ட சொன்னா இன்னைக்கு நாமே கொடுக்குறேன், துக்காராம்க்கு கண்களில் ஆனந்த பாஷம், என் பொண்டாட்டி திருந்திட்டா, அப்பப்போ அப்பப்போ ஒரு அல்பாசம் நமக்கு வருதோன்னு, அப்பப்போ ஒரு அல்ப நம்பிக்கை வருதோம், ஆஹா ஆத்துக்காடி சரியாயிட்டான் அப்புறமா தெரியும். எல்லாரும் சொல்லுவோம் ஆத்துக்காரர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சொன்னான், அடா பரவாயில்லையடா வேலையில் புளியா இருக்கியடா சிங்கமாக இருக்கியடா அப்படின்னு. வாஸ்தவம் தான்னா, ஆனா ஆத்துல போனா மா துர்கா மேல உட்காந்து இருக்கான் ஆட்டுக்காரியா, இவன் சிங்கம் தான் ஆனாலும் மாமி மேல ஏறி உட்காந்து ஆட்டி படைக்கிறாள். அந்த மாதிரி அழகா எல்லாரையும் கூப்பிட்டு காட்டுறாங்களாம், ருக்மிணி பிராட்டி ராதா மாதாலாம் சந்தோஷப்படுறாளாம். எல்லாரும் சொல்றான், பகவான் சொல்றான், நான் இங்க டென்ஷன்ல இருக்கேன் உங்களுக்கு விளையாட்டா போச்சா அப்படின்னு. எல்லாரும் சிரிச்சா, கோபிகள் என்ன டென்ஷன் கொடுத்தாள், எத்தனை பானையை உடைச்சாள், யசோதைக்கு எத்தனை டென்ஷனை கொடுத்தாய், இன்னைக்கு உனக்கும் டென்ஷன் கொடுக்க ஒருத்தி வந்துட்டாலே சந்தோஷம்னு வந்துட்டா. பகவானுக்கு ஒன்றும் புரியலை, ருக்மிணி கிட்ட கேட்டா என்ன பண்ற, நான் என்னத்தை சொல்றது, உங்க பக்தர் உங்க பக்தனுடைய மனைவி இல்ல நான் தலையிட மாட்டேன், நீங்க தானே சொல்ற நான் உண்டு என் பக்தன் உண்டு யாரும் தலையிடப்படாதுன்னு, நான் தலையிட மாட்டேன்ட்டான். அதுக்குள்ள ஆவலி வேக வேகமா வந்துட்டா பகவான் பார்த்தான், சரி கஷ்டமோ நஷ்டமோ குடிச்சிடுவோம்னு தீர்மானம் பண்ணிட்டான். ஆவலி வந்தா வேகமா வந்து சுட சுட பாலை கொண்டு அப்படி வாயில வச்சுட்டான். பொள்ளெடுத்து பகவானுடைய உதடு சுட்டு பொசிக்கெடுத்து சூடு ஆ அப்படின்னு கத்திட்டான். அப்படி பார்த்து அப்படி திருப்பினான் அப்படின்னு. ஆவலி பார்த்தா ஓ இப்படிலாம் பண்ணி தான் எங்கள் ஆத்துக்கார மயக்கி வச்சிருக்கான். வாயெல்லாம் திறக்கிறான், சப்தமெல்லாம் போடுறான், உதடெல்லாம் சுடுறது. அப்போ கல்லில் சத்தியம்தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டான் அவளை பரமாத்மாவை. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டான். உடனேயே இவ எடுத்துட்டு போயிட்டான். குடு குடு குடுக்கு ஓடினான் பாண்டுரங்கன். சுகாராம் உக்காந்துருக்கார், சுகாராம் எதிர்க்க போய் நின்னான் அப்படின்னா. துக்காராம் என்னடா வாய் உண்மனு காட்டுறீர் அப்படின்னா. துக்காராம் முத்து பார்த்தார், வாய் கொப்பளிச்சு. பாண்டங்கா என்னது அப்படின்னா, எல்லாம் நீ பண்ண வேலைங்க. துக்காராம் நடுங்கினார், நான் என்ன பிரபோ பண்ண அபச்சாரம் பண்ணிட்டேன்னா அம்பா வந்துடுத்தா. அவர் சொன்னார், அதெல்லாம் வந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆவலி கிட்ட உன்னை யார் பாலை கொண்டு கொடுக்க சொன்னான். அது கேட்டா, நான் மாட்டு தானே காப்பாத்தினேன், பால் உங்ககிட்ட கேட்டேனா? அட்லீஸ்ட் ஒரு நாள் பால் கேட்டேன், நீ கேட்டா நானும் குடிச்சேன், ரெண்டாவது நாள் கொடுத்தேன் நானும் குடிச்சேன், மூணாவது நாள் கொடுத்தா நானும் குடிச்சேன், டெய்லி கொடுத்தா குடிச்சேன், நீ கொடுத்தா குடிக்க வேண்டியது என் தர்மம் தானே. ஆமாம் பிரபு, நீ பாட்டு நிறுத்திருக்கலாமோ, நீ நிறுத்தினா நான் கேட்க போறேனா? ஏன்னு கேட்க போறேனா? நம்ம பார்த்து ஊருக்கு போய்டோம், சுவாமிக்கு நிவேதனம் பண்ணாம. சுவாமி கேட்கவா கேட்கவா? ஏன் நிவேதனம் பண்ணல? நம்ம பார்த்து என்னைக்காவது நிவேதனம், உப்பு ஜாஸ்தியாக போயிடுது. சீச்சி, உப்பு கிடைக்கிறது என்னைக்காவது சொல்லியிருக்காரா? உப்பே இல்லாமல் நிவேதனம் பண்ணுறோம், இதை போய் மனுஷன் சாப்பிடுவானா? சொல்றதில்ல, அதான் தெய்வம். என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கிறார் இல்லையா? அது நம்மளாம் ரொம்ப நல்லவா, காய வாழைப்பழத்தை வாங்கி நிவேதனம் பண்ணுங்க, அப்போ தான் நாளைக்கு நம்ம சாப்பிட முடியும். மாமி சொல்லி அனுப்புவா, கொஞ்சம் காய்வாட்டா பழம் வாங்கிட்டு வாங்கோ, ஏற்றுலையே ஏற்கனவே ஆற்றுல பழம் நிறைய இருக்கு, நாளைக்கு பழுக்கிற மாதிரி வாங்கிட்டு வாங்க, இன்னைக்கு சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிடலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு நான் குத்தமாக சொல்லலை, தெரியாதனம், இது அரியாத்தனம். சுவாமிக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியலை, அரியாத்தனத்தினாலே இப்படி எல்லாம் கொடுத்துடும். பக்குவமாக பார்த்து காய்ச்சி கொடுக்கணும் இல்லையா? அதானே முறை. அடுப்புலேயே நிறைக்க வச்சு அப்படியே நிவேதனம் பண்ணவே கூடாது, அழகாக பக்குவமாக ஆற்றி நிதானமாக சுவாமிக்கு சூடு பொறுக்கிற சூட்டில் கொடுக்கணும், ஒரு குழந்தை கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். அது துவாரகையில் பார்க்கணும், பிருந்தாவனத்தில் பாங்கிய பிகாரிக்கு அவன் நிவேதனம் பண்ணுறதை பார்க்கணும், பன்றியபுரத்தில் பார்க்கணும் அவன் நிவேதனம் பண்ணுறது. அந்த துவாரகையில் இல்லாட்டி பன்றியபுரத்திலே பார்க்கணும், பகவானுக்கு அந்த திலகம் விடுவான். திலகத்துக்கு வலிக்குமோ, இவன் கைக்கு வலிக்குமோ, பாண்டங்க நெத்தி வலிக்குமோன்னு திலகம் விடுவான். அத்தனை அழகாக இருக்கும். இந்த பூ சுடுறது கூட அவ்வளோ அழகாக சூட்டுவான் பகவான் மேலே மாலை. பகவான் இப்படி காட்டினான், கதறினான், ஆவலி கிட்ட உன்னை யார் பால் கொடுத்து விட சொன்னான். அவர் சொன்னார், இல்லை அவர் பக்தியோட கொண்டு வரான்னு நினச்சுட்டேன், அதை நீ நினைச்சா ஓன் தப்பு தோப்பா, சுட சுட பால் கொடுத்து சுட்டு பொச்சிக்கெடுத்து வாயேன்னுட்டான். உடனே அழகாக அவர் வாயை தடவி கொடுத்து அபங்கம் பாடி அந்த காயத்தை ஆற்றினார். ஆனால் அந்த வடு இன்னும் போகலை, தேகு போனேன்னா அந்த பாண்டங்கனுடைய உதட்டை பாருங்கோ, லேசாக உதட்டை பிடிக்கிண்டு முகத்தை அப்படி திருப்பிண்டு அந்த உதட்டில் அந்த புண்ணு. துக்காராம் கேட்குறா, எதுக்கடா அதை வச்சுருக்கேன்? இல்லை, நான் சத்தியம்னு எல்லாருக்கும் தெரியணும், உன் பக்தி சத்தியம்னு எல்லாருக்கும் புரியணும்னு இன்னி வரைக்கும் அந்த உதட்டில் அந்த சூட்டு புண்ணோட பாண்டங்கன் நிற்கிறான். தேகு போனால் மறக்காமல் பாண்டங்கன் உதட பார்த்துருங்க, அவ்வளோ அழகான சுட்ட புண்ணு. துக்காராம் கதறார், ஆவலிக்கிட்ட போய் சண்டைக்கு போனார், எதுக்கு நீ சுட சுட பாலை கொண்டு கொடுத்தாய் அப்படின்னு. அண்ணா சொன்னா, கம்ப்ளைண்ட் பண்ண வந்தானா? கொடுக்கும் போது மட்டும் குடிச்சுட்டு வாங்கி பிதிக்கிண்டு முகத்தை திருப்பிண்டானே, அதை சொல்லியிருக்க மாட்டானே. இவர் சொன்னா, அதெல்லாம் இருக்கட்டும், ஏண்டி சுட சுட பாலை கொடுத்தாய்? ஆமாம், ஏதான சண்டை மூட்டத்துக்குன்னே அலையனான கடந்து அப்போ காட்டு தீ குடிக்கும் போது அப்போ ஒன்றும் சுடலையோன்னுட்டான். துக்காராமுக்கு பதில் சொல்ல முடியல, காட்டு தீ மட்டும் குடிச்சான் இல்லையா, பாகவத் இருக்கே, காட்டு தீ குடிச்சான்னு ப்ரூஃப் இருக்கு. அப்ப காட்டு தீ குடிக்கும் போது அப்ப மட்டும் என்ன ஆச்சா அப்படின்னா, துக்காராம் பதில் பேசவே தெரியல. பாகவத்தை இப்படிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான், சுட சுட கொடுத்தா என்ன, காட்டு தீ தான் குடிச்சா இல்லையான்னுட்டான். அவ்வளவு அழகான மதுரம், அதரம் மதுரம். இந்த செங்கனி வாய் இருக்கு பாருங்கோ, மனசுக்கு அவ்வளவு சுகம் தர்றதுதான். அதை பார்த்துட்டு இருந்தாலே போதும், யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முக பத்மாத் வினிஸ்வதஹ. கீதையை பற்றி பீஷ்மர் சொல்கிறார், வேறு என்ன வேணும், பத்மநாபனுடைய திருமுக தாமரையிலேருந்து வந்த அமிர்தமாச்சே இது. யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதக கீதா சுகீதா. கிருஷ்ணனுடைய வாயிலேந்து வந்ததுனாலேயே அதுக்கு அத்தனை ஏற்றமா, அவ்வளவு வசத்தியம். அதனால அதரம் மதுரம் பெருமை. இதனால மட்டும்தான் மதுரமானா வாயத்திறந்து கீதையை சொல்லிட்டு இல்லையா, மாமேகம் சரணம் பிரஜேன்னு சொல்லியிருக்கானே, யோகக்ஷேமம் மகாமியகம்னு சொல்லியிருக்கானே, கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதீன்னு சொல்லியிருக்கானே. ஹிதமா பேசுறதான், நம்மளை கோச்சிக்கிறதே இல்லையா. பத்து நாள் கோவிலுக்கு வரலாம், ஏன் வரலன்னு சத்தம் போடலையா, இன்னைக்காக வர முடிஞ்சுதா சந்தோஷம்ன்றான். ஹிதமா பேசுறான், எப்பொழுதுமே பிரசன்னமா சிரிச்சுட்டே இருக்கான். பத்மநாள் எவ்வளவு சிரிச்சுட்டே இருக்கான். விடிய காலம் ரெண்டரை மணிக்கு குருவாயூரவனை பார்க்கறது சந்தோஷம்தான். இப்படி போய் பார்த்தா அப்படி சிரிக்கிறது தான் அறதுக்கத்துல. இந்த குழந்தைகள் அறதுக்கத்துல இருந்தா இப்படி சிரிக்கும். சரியா பகவானை ஏமாத்துறது நல்ல டைம் இருந்துச்சுன்னா ரெண்டரை மணிக்கு தான். அது குருவாயூரத்தில் அப்படியே அறதுக்கத்துல இருக்குமா. குருவாயூரப்பா இந்த மோட்சத்துக்கு போற சாவியை கொண்டா இந்த அப்படி கிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படின்னா சிரிச்சுண்டே சாதியை கொடுத்துருவோம், தொடர்ந்து மோட்சத்துக்கு போயிடும். அப்படித்தானே கேட்டா கொடுத்துட்டான். அமிக்கஸ் கூடியெல்லாம் கேட்டவொடனே பத்மநாபன் மயங்கி கொடுத்துட்டான். அதனால வெளியாளர்கள் வெளியே இருக்காம போய் போயிட்டு இருந்தார் கோவிலுக்கு. கோவிலுக்கு வெளியே இருக்காம போக போக போகவே பத்மநாபன் எல்லாம் நீ பார்த்துக்கோ எல்லாம் நீ பார்த்துக்கோன்னு சொன்னார். அவர் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டார். பகவான் அவ்வளவு அழகான அதரம், சிரிக்க சிரிக்க பேசுறான். அதுவும் சிசுபாலன் திட்டுறானா, திட்டும்போது கூட ஒன்று ரெண்டு ஆஹா மூணு ஆஹாஹா 99 ஆ ஜோர் 100 சொல்லி சக்கராயத்தான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம நாமஜபம் பண்ணும்பொழுது அவன் நம்மளுடைய பெயரை ஜபிக்கிறான். இவன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பகவான் துருவா அப்படின்றான். கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு கத்துறா இல்லையா, ஹே திரௌபதீன்றானா வஸ்திரம் வரதான். அந்த அபரம் நமக்காக நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடி பேசக்கூடிய ஒரு அதரம், வேற எதுவுமே பேச மாட்டான். என் பக்தர் அது செய்யார், என்னடியா அது செய்யார், என் பக்தர்கள் தப்பே பண்ண மாட்டான்னு வாதிடுறான் பகவான். எத்தனை பேருக்கு சாட்சி சொல்றான், சாட்சி கோபால்நாத்னு ஒருத்தர் உண்டு. பிருந்தாவனத்திலேருந்து கிளம்பி வந்து கல்யாண பிரம்மச்சாரி என்ற ஒருத்தனுக்காக இந்த வயசானவர் என் சந்நிதியில தான் இவனுக்கு தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன் சத்தியம் பண்ணான்னு சாட்சி சொல்லு. கதர்றான் கல்யாண பிரம்மச்சாரி சாக்கி கோபால்நாத்னு, இன்னைக்கு பூரி ஜெகநாத கஷேத்திரம் பக்கத்துல இருக்கு. அவ்வளவு அழகா நமக்காக சாட்சி சொல்லுவான், நமக்காக பொய்யும் சொல்லுவான். நமக்காக பொய்யும் சொல்லக்கூடிய ஒரு அதரம். அதனாலே வல்லபர் சொல்றார் அதரம் மதுரம். என்ன அழகான அதரம்பா, எனக்கு நல்லது பண்ணக்கூடிய அதரமாச்சே, எனக்கு நல்லது சொல்லக்கூடிய அதனமாச்சு, என் மனசுக்கே சமாதானம் தரக்கூடிய அதனமாச்சு. உத்தவர் பகவான் உத்தவ கீதையை சொல்லும்போது அந்த வாயே பார்த்துட்டு இருக்கா. பகவான் கேட்கிறான், என்னடா என் வாயை பார்த்துட்டு இருக்காய், என்ன அழகா ஹிதமா சொல்றாய், உன் காலில் அம்பு குத்தி உட்காந்துட்டு இருக்காய், அந்த வழியில துடிக்காம அதை பத்தி கவலைப்படாம மோட்சத்துக்கு நீ கிளம்பிட்டு இருக்காய், அப்ப கூட நான் கேட்டேன்னு பொறுமையா உட்காந்து கீதையை சொல்றியேப்பா, இந்த வாய் இவ்வளவு சுகமா எனக்கு நல்லது சொல்றது ஹிதம் சொல்றது, ஹே பிரபு இந்த காருண்யம் தாங்காதுன்னு கதற. அர்ஜுனனோட கேலி பேசி பேசுறான், அர்ஜுனனை பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டே வரான். பகவத்கீதையில கௌந்தேயா பாரதா குந்தி புத்ரா குடா கேசா, அர்ஜுனன் பார்க்கிறான் எனக்கு இத்தனை பேருக்குன்னு உனக்கு தாண்டா தெரியறது, எப்படி எல்லாம் நான் கொஞ்சராய், நம்ம உனக்கு கொஞ்சனா மாதிரி அவன் நம்மள கொஞ்சனான். மகாராஜா சுவாதித்தினால பத்மநாபர் அப்படி கொஞ்சார், ஏ சுவாதி எப்படிடா இருக்காய், ஏண்டா மாத்தாண்ட வருமா நல்லா இருக்கியாடா சொல்லுடா அப்படின்றார். சுவாதித்தினால் பார்த்து பார்த்து நான் பிரபு என்கிட்ட பேசுறியேப்பா, குருவாயூரப்பன் கிட்ட பேசுறாரன்னும் அழகா ஜோரா நாராயண பட்டதி, ஏன்பா அப்படி பண்ணா உண்மையா, ஆமா நாமா சொன்ன பட்டதி அச்சோடி, நான் கேட்டேன் ஆமான்னு சொல்லிட்டியே கதர்றார். பாண்டங்க எவ்வளவு பேசலாம் பக்தாள் இடத்துல, துக்காராம் இடத்த எவ்வளோ பேசுகிறான், நாமதேவர் இடத்த எவ்வளோ பேசுகிறான், ஜனாபாய் இடத்த எவ்வளோ பேசுகிறான், பாங்கே பிஹாரி கோபிகள்லாம் கேட்குறாள், ஏண்டா கிருஷ்ணா அப்படி பண்ணுறாய், எனக்கு ஜாலியாக இருந்தால் அதனால் பண்ணு அப்படின்றான். சுவாகத்தம் அப்படின்றான், கோபிகள்லாம் வரா சுவாகத்தம் சுஸ்வாகத்தம், வாங்க 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 வாங்கன்றான். கோபிகள் கண்களில் கண்ணீர் வெளியுது, எங்களை பார்த்து வாங்கோன்னு சொல்கிறதுக்கு நீ இருக்கியடா, இப்போ கோவிலுக்கு போனால் வந்தா வா 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 எப்படி இருக்காய், அதுதானே நம்மளை கூப்பிடுறான் இல்லையா, வந்துட்டியா வா, உள்ளுக்குள்ளேன்னு பேசணும் இல்லையா, மனசு ரொம்ப நொந்து போயிடுறது, கலங்கி போயிடுறது, பலமிழந்து போயிடுறது. அப்ப உள்ளே கவலைப்படாதேன்னு ஒரு வாய் சொல்றது பாருங்க, அத்தனை அழகா இருக்கு. அதரம் மதுரம். அப்ப உள்ளேந்து நம்ம பாகவதம் வாசிக்கணும். இந்த பாகவதம் வாசிக்கும்போது நம்ம வாய் திறந்து மூடுறது பாருங்கோ, கரெக்டா உள்ளேந்து அவன் வாயை திறந்து மூடுறா, அதுக்கேத்த மாதிரி நம்ம வாய் திறக்கிறது. இல்லாடி பாகவதம்லாம் வாசிக்க வருமா? அதே சந்தர்ப்பத்தில் பாகவதம் என்ன வாசிக்கிறேன்னு நினச்சிப்போம், வாசிக்கும் போது டக்குன்னு ஒரு வார்த்தை தப்பாயிடும், இல்லாடி ஒரு பேஜ் அப்படியே மாறி போயிடும், இல்லாடி ஒரு ஸ்லோகம் மறைச்சு போயிடும், அடுத்த ஸ்லோகத்துக்கு வந்துடும். உடனே பக்கத்தில் அதில் 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 என்னடா நான் அவனே ஏமாற்றி விட்டுட்டான், வாயை ஏமாற்றி விட்டுட்டான். அங்கே ஷா பார்த்துட்டு இருப்போம், புத்திக்கு ஷான்னு தெரியும், இங்கே வரும்போது ஷான் ஆகிடும், ஆ அப்படின்னுவான். அவ்வளோதான், எங்கேருந்துலாம் மாறதுனா உள்ளேந்து வாயை மாற்றி விட்டுருவான். ஸ்லோகம் ஸ்லோகம் ஆகிறதோன்னு வால்மீகி மகிழ் சொல்கிறாரோன்னு, அவர் சோகத்தில் திட்ட வார்த்தை அது எப்படிதான் ஸ்லோகமாச்சுன்னா உள்ளுக்குள்ளே அவன் பேசுறான். அதரம் மதுரம் பேசுறது அவ்வளோ அழகாக பேசுகிறான். கவலைப்படாது, பயப்படாது, கலங்காது, சந்தோஷமாரு, நிம்மதியாரு, தைரியமாரு, திருப்தியாரு, கலங்காமயிரு. அப்போ அந்த அதரம் மதுரம் தானே, நமக்கு எல்லா காலத்திலையும் மதுரமாக பேசுகிற ஒரே அதரம் அது ஒன்று தான். எல்லாருடைய வார்த்தையும் மதுரமா இருக்கும், ஆனா ஹிருதயம் மதுரமா இருக்காது. ஆனா உள்ளேந்து பேசுறான், அதனால அதரம் மதுரம். அந்த அதரம் மதுரம் பத்மநாபருடைய அதரம் பாதிதான் பார்க்கணும், ஃபுல்லா யாரும் பார்க்கவே இல்லை, ஒரு பாதிதான் தெரியுது. என்ன அழகா இருக்கு, பாரதியார் அனுபவிக்கிறார், கிருஷ்ணனில் அனுபவிக்கும் போது தின்ன பழம் கொண்டு தருவான், பாதி தின்னும் பொழுது தட்டி பறிப்பான், பாதி ரூபாய் தட்டி பறிக்கிறான், அதுக்குறானா இவன் வாங்கி அதை கடிக்கிறான். பத்மநாபர் கண்ணிமாக கடிக்கும் போது பாருங்கோ அதரம் மதுரம் தானா தெரியும். குருவாயூரப்பன் கண்ணை சாப்பிடும் போது பாருங்கோ நன்னா தெரியும், அதரம் மதுரம் சத்தியமா தெரியும். உடுப்பி கிருஷ்ணனுக்கு பிரசாதம் கொடுக்கும்பொழுது சொப்பு வாயை திறந்து மணிமணியார் மூக்கில் இருக்கு புல்லாக்கு வேற தொங்கிட்டு இருக்கும், அந்த புல்லாக்க பேசி ஆ அப்படின்வோம், அதரம் மதுரம். பகவான் கேளுங்கோ, உன் செங்கனிவாய் அதரத்தை கொஞ்சம் காட்டி கொடுறா, நான் பார்க்கணும்டா, யசோதைக்கு காட்டி கொடுத்தியேப்பானுங்கோ. அந்த அதரம் மதுரம், அந்த அதரத்திலேருந்து ஒரு முத்தா வாங்கி பாருங்க, சுஷ்டி சும்பித்தன் கோபிகள் கதறா, ஒரு முத்தா தாயேண்டாக்கிச்சா, பாண்டரங்கன் ஜனாபாய கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்துருக்கான், உடுப்பி கிருஷ்ணன் மத்வாச்சாரியர் கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்துருக்கான். ஊத்துக்காடு வேங்கட கவி சொல்றான், கட்டின கணவன் போலே உதட்டின் மேலே முத்தம் கொடுத்தாண்டின்றான், அந்த உதத்தை கொடுத்துட்டான், வெக்கமா இருக்குடி நெடுங்க பண்றது அப்படின்றான். அப்படி சித்திக்கும் ஒரு வாய், அந்த அதரம் ஒரு முத்தம், சமயத்தில் அப்படி கடி கடிச்சிடும். யசோதை அந்த அம்மாக்கெல்லாம் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது பரம சந்தோஷமாக இருக்கும், யசோதை அனுபவிக்கிறான். எப்பவுமே ரொம்ப குழந்தை மேலே குஷியாக இருந்துச்சுக்கோங்களேன், உதட்டில் உதட்ட தான் கிள்ளுவோம், சமத்து குஞ்சலமே எப்படி பேசுகிற பட்டு அப்படின்னு உதட்ட கிள்ளி கிள்ளி வாயிட்டு போடுறேன், வாய் மேலே போடுறேன் அப்படின்னு இல்லையா, அதரம் மதுரம். அது வெண்ணையை திருடிட்டும் பாதி சாப்பிட்டு நக்கிட்டேன் அப்படின்னு பார்க்கறது அதரம் மதுரம். இன்னைக்கு ராத்திரி அந்த அதரத்தையே நினச்சிக்கோங்க, கிருஷ்ணா எவ்வளவோ விஷயங்கள்ல மனசை லயப்பட்டு விடுத்து மீண்டு வர முடியாமல் இருக்கும் இல்லையா. இன்னைக்கு வல்லபாச்சாரியத்தை பிரார்த்தனை பண்ணுங்கோ, இந்த அதரத்தில் என் மனசு மயங்கணும், தித்திக்கக்கூடிய அந்த அதரம் என் ஹிருதயத்தை நன்னா லயப்படணும், கண்ணில் அப்படியே நிற்கணும். கண்ணை மூடினா பத்மநாபனுடைய அதரம் தெரியணும், கண்ணை மூடினா குருவாயூரப்பன் அதனம் தெரியணும். அருண பிம்ப பலாதரோஷ்டாத்துன்ற ரொம்ப அழகா சொல்ற, அருண பிம்ப பலாதரோஷ்டாது அனுபவிக்கிறார் அவ்வளவு அழகா. அந்த மாதிரி மதுசூதன சரஸ்வதின்ற அத்வைக்கு சொல்றார், இளங்காலை சூரியன் போன்ற கொவ்வைப்பழம் போன்ற சிவந்த அகரங்கள் அருண பிம்ப பலாதரோஷ்டாத்து. அந்த அருண பிம்ப அகரங்கள் நம்ம ஹிருதயத்தை அப்படியே நிக்கட்டும், மனசை முழுக்க அதரம் மதுரம் அதரம் மதுரம் அதரம் மதுரம் அதரம் மதுரம் அதரம் மதுரம் இதையே ஜபிச்சுட்டு வாங்கோ, டக்குன்னு சகஜவேன்னு அதரம் தெரியும், மதுரமா கிண்டி வாயில போட்டுக்கோ. ராதிகா மாதிரி அந்த உதட்டை ஒரு கடிச்சு பாருங்க. மீதி விஷயம் நாளைக்கு, ஒரு ஸ்லோகத்துல ஒரு வார்த்தைக்கு ஒரு நேரம் சொல்லியிருக்கேன், முடிச்சுடுவேன் நினைக்கிறேன். பத்மநாபர் முடிச்சுடுவார், அதுக்கப்புறம் பதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் சரியா கிருஷ்ணலீலையுடைய சாரம்தான் இந்த மதுராஷ்டகம். மதுரமா இருக்கு இல்லையா, கிருஷ்ண தரணத்திலேருந்து மதுரம் 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 மதுரம், அந்த மதுரத்தை தான் அனுபவிக்க போறோம். இன்னைக்கு வல்லபாச்சாரியருடைய அவதார ரகசியம் தெரிஞ்சுக்கணும், எல்லா பிரிவாலும் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதனால அவருடைய அவதார மகிமையை சொன்னோம், மதுராஷ்டகம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொன்னோம். அந்த அதரம் மதுரம் ரொம்ப ஈஸியான ஒரு சோகம் மனப்பாடம் பண்றது, மொத்தமா எட்டு சோகம்தான். அதுல கடைசியில் எப்படி மதுராதிபதே அகிலம் மதுரம் கண்டினியூஸா வரப்போறது, அது இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தைகளும் மதுரம் 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 ஆறு மதுரம் மதுரம், அப்புறம் மதுராதிபதே அகிலம் மதுரம், மீதி ஒரு ஆறு வார்த்தை தான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும். அதரம் வதனம் நயனம் ஹசிதம் ஹிருதயம் கமனம், இந்த ஒரு மதுரம் போட்டுக்கோங்க. அதனம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். அப்போ ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா ஆறு வார்த்தை கிட்ட மதுரம் 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 முடிஞ்சு போயிடும், மீதி ஒரு ஆறு வார்த்தை தான் மனப்பாடம் பண்ணணும். எட்டு ஸ்லோகத்துக்கு 48 வார்த்தை தான், சில பேர் கேட்க மனப்பாடமாக தெரியலாம், தெரியாத வாழ்க்கை சொல்கிறேன். மொத்தம் 48 வார்த்தை, கூட கூட மதுரம் 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 ஆட் பண்ணிக்கணும். மதுராதிபதே அகிலம் மதுரம், அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். இனிமேல் இந்த உதடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போதெல்லாம் அதரம் மதுரம் நினச்சிக்கோங்க. உதட்டை கடிச்சிருந்தாலோ உதட்டில் புண்ணு வந்தாலோ வேற எங்கேயாவது உதட்டை பார்த்தாலோ அப்படி உதட்டை சுத்துண்டாலோ இனிமேல் அதரம் மதுரம். அங்கே கண்ணாடியில் உங்கள் திருமுகத்தை பார்க்கும்போதெல்லாம் வதனம் மதுரம்னு பத்மநாபன் திருமுகத்தை நினச்சிக்கோங்க. வதனம் மதுரம் நயனம் மதுரம், அவள் பார்க்குற பார்வையே சரியில்லை, கண் திருஷ்டி பட்டுருந்தோ தோணும் போதெல்லாம் நயனம் மதுரம்னு பத்மநாபன் கண்ணையோ குருவாயூரப்பன் கண்ணையோ பாண்டரங்கன் கண்ணையோ நினச்சிக்கோங்க. அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம், யாராவது கேலி பண்ணி சிரிச்சானா கோவம் வருது பாருங்கோ, ஹசிதம் மதுரம், கிருஷ்ணன் கேலி பண்ணி சிரிக்கிறான்னு நினச்சிக்கோங்கோ மனசில் குதூகலம் வந்துடும். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம், மனது எப்படியாவது சரியில்லை பயமாக இருக்கு இல்லாட்டி கேவலமாக இருக்கு அசிங்கமாக இருக்கா, உன்னை கிருஷ்ணனுடைய மனசை நினச்சிக்கோங்க. ஹிருதயம் மதுரம், அவன் ஹிருதயம் மதுரமாக இருக்கு. கமனம் மதுரம், அவன் நடந்து போகிறதே மதுரமாக இருக்கு. எங்கேயாவது எதுக்கான போறா, கிருஷ்ணன் போனதை நினச்சிக்கோங்க. கமனம் மதுரம், இப்போ போகிற காரியங்கள்லாம் தானாக நல்லபடியாக நடக்கும். ஆஃபீஸ் போனாலும் சரி வேற எங்கேயாவது போனாலும் சரி கமனம் மதுரம் கமனம் மதுரம் கமனம் மதுரம், ட்ரெயினில் போகிற லேட்டாகிட்டு தான் கமனம் மதுரம் கமனம் மதுரம் கமனம் மதுரம் போயிட்டே இருக்கு. டிராஃபிக்கில் மண்டல கமனம் மதுரம் கமனம் மதுரம் கமனம் மதுரம், வாழ்க்கையில் அனுபவிக்கலாம், வாழ்க்கையில் அனுபவிக்கலாம். யாருடைய ஹிரதயமாக சரியில்லை ரொம்ப படாத பாடுபடுத்துறதா, ஹிருதயம் மதுரம் ஹிருதயம் மதுரம் ஜெபிச்சேன்னா அவ ஹிருதயத்தில் உங்க மேல இருக்கிற பொறாமை வெறுப்பு மாறும். பிராக்டிக்கலா சொல்றேன், பிராக்டிக்கலான விஷயம் அதெல்லாம். அவ ஹிருதயம் மதுரம் ஹிருதயம் மதுரம் ஹிருதயம் மதுரம்னா அந்தரியாமியா இருக்க ஹிருதயம் மதுரமயமான பகவான் அவ ஹிருதயத்தை மதுரமாக்கிடுவான். இப்ப மாமியாரும் சமத்தா இருப்பா, மருமகளும் சமத்தா இருப்பா, ஆபீஸ் தாசும் சமத்தா இருப்பா, கூட வேலை செய்யறாலும் சமத்தா இருப்பான். ஹிருதயம் மதுரம் இதெல்லாம் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி அனுபவிக்கிறதுக்கான மந்திரம். அதனால் இன்னைக்கு அதரம் மதுரம் நினச்சிட்டே வாங்க, நாளைக்கு அடுத்த மதுரம் வாங்க. டெய்லி மதுரம் நல்லா குடிக்கலாம், சுகர்லாம் ஜாஸ்தி ஆகாது, நல்லா சுகர்லாம் குறைஞ்சிடும், மனசில் இருக்க வியாதி குறைஞ்சிடும், பிராரப்தம் குறைஞ்சிடும், ஜென்மாவே முடிஞ்சிடும், ஆயுஷ் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். இன்னிலேருந்து எல்லாம் மதுரம் தான், ஸ்வீட் மெமரிஸ் ஹனிமூன்ற இல்லையா அந்த மாதிரி, இனிமேல் எல்லாம் மதுரம் மதுரம். இனிமேல் ஹனிமூன்னா கூட மதுரத்தை நினச்சிக்கோங்க. ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம், யாரும் ஹனிமூன் போனால் கமனம் மதுரம் கமனம் மதுரம் கமனம் மதுரம்னு சொல்லிடுங்க, ஹிருதயம் மதுரம். அதனால் இனிமேல் எல்லாம் மதுரமயமானது, இன்னைக்கு ராத்திரி மதுரமயமானது, இன்னைக்கு ராத்திரி காணக்கூடிய கனவு மதுரமயமானது, நாளை காத்தால எழுந்துக்கிற எழுச்சி மதுரமயமானது, நம்முடைய சிந்தனைகள் மதுரமயமானது, செய்கைகள் மதுரமயமானது, நம்முடைய வாழ்க்கை மதுரமயமானது, கூட இருக்கிறவா மதுரமயமானது, மோட்சம் மதுரமயமானது, ஜென்மா மதுரமயமானது, எப்பொழுதும் மதுரம்தான். இனிமேல் கடினம் கிடையாது லகுதான், இனிமேல் பயம் கிடையாது ஆனந்தம்தான், இனிமேல் எல்லாம் மதுரம் 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 மதுரம், ஸ்வீட்டாக இருக்கும், ஜாலியாக ஆனந்தமாக இன்னிலேருந்து மதுரமாக இருக்க போதும். ஆடணும் பாடணும் குதிக்கணும், குழந்தைகள் மாதிரி குழந்தைகள் மதுரமாக இருக்கு இல்லையா, அது அழுதாலும் மதுரமா இருக்கு, பரிகாசம் பண்ணாலும் மதுரமா இருக்கு, அது மூக்க உறிஞ்சினாலும் மதுரமா இருக்கு. அந்த மாதிரி இன்னிலேந்து வாழ்க்கை மதுரமயமானது. பழைய கதையெல்லாம் ஓரம் தள்ளுங்கோ, இன்னிலேந்து இப்போதுலேருந்து புது வாழ்க்கை வல்லபாச்சாரிய கையை பிடிச்சிருந்து ஸ்வீட் மெமரிஸ் இன்னிலேந்து அந்த நாளும் வந்திடாதோன்னு மீரா சொன்னா இல்லையா. இன்னிலேந்து மனசு பிருந்தாவனம் தான், வாழ்க்கை கிருஷ்ணனோட தான், ஒவ்வொரு சம்பவமும் கிருஷ்ண லீலா தான், நிம்மதி மட்டும்தான், மதுரம் மட்டும்தான். ராதே கிருஷ்ணன், ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே.